20வது ரெவலேஷன் 20வது அதிகாரம் 11ல இருந்து 13 வரைக்கும் வாசிக்க நம்ம கேட்கலாம்.
வெளிப்படுத்தின விசேஷம் 20 அதிகாரம் வசனம் 11 முதல் 13 வரை. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்பு அடைந்தார்கள்.
மிக கம்பீரமான இந்த நிகழ்ச்சியை நம்ம படிச்சுட்டு வரோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17 போட்டிருக்கிற மாதிரி நமக்கு பேதுரு இது பவுல் சொல்லி வந்ததை நம்ம பார்த்தோம். இந்த நாள் இது வந்து மனிதர்களுக்கு இரக்கம் காண்பிக்கணும், மனிதர்கள் மனம் திரும்பணும் என்பதற்காக தள்ளி வைக்கப்பட்ட ஒரு நாள், ஒரு போஸ்ட்போன் பண்ணப்பட்ட ஒரு நாள். இன்னைக்கு ஏன் அது நடக்காதுன்னா அது போஸ்ட்போன் பண்ணியிருக்கிறார் கடவுள். ஏன் போஸ்ட்போன் பண்ணிருக்காரு? மனுஷருங்க அதை உணர்ந்து மனம் திரும்பணும் என்பதற்காக அதை போஸ்ட்போன் பண்ணிருக்கிறாரு. அந்த நாள் ஆனா ஒரு குறிப்பிட்ட கடவுளுடைய கேலண்டர்ல பிக்ஸ் பண்ணிருக்கிறார். நிச்சயமா அந்த நாள் வந்தே வரும் அப்படின்னு வேதம் சொல்றத நம்ம பாக்குறோம். இதை வந்து நம்ம நான் வேகமா உங்களுக்கு காமிக்காம ரெவலேஷன் வேகமா படிச்சுட்டு வந்தோம். ஒரு விதத்துல பார்த்தோம்னா இதை வந்து ஒரு ஸ்னாப் போட்டோ காட்டுற மாதிரி காமிச்சிட்டு வரேன் இல்லைங்களா. போன வாரம் முதலாவது நம்ம பார்த்தது நியாயம் தீர்க்கிறவர் யார், யார நியாயம் தீர்க்க போறார் அப்படின்றத போன வாரம் நம்ம பார்த்தோம். இந்த வாரம் நம்ம தொடர்ந்து படிக்கும் போது இதுல ஆழமா இதை ஏன் ஒன்னொன்னா காமிச்சிட்டு வரோம் அப்படின்னா ஆழமா இதை நம்ம புரிஞ்சுக்க பார்க்கணும். ஒரு இதை குறித்து பல விதமான தப்பான கள்ளபோதகம் இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பல கள்ளபோதகங்கள் இருக்கு. எப்படி இந்த குரூப் மன ஜட்ஜ் பண்ண மாட்டாரு, அவங்களை எஸ்கேப்பா விட்டுருவாரு, இவங்களை எஸ்கேப்பா விட்டுருவாரு, இவங்க எப்படியாவது வாழ்ந்துக்கலாம்னு பல விதமான கள்ளபோதகம் இருக்கு. நான் போன வாரம் உங்களுக்கு சொன்ன யூதருங்க நினைச்சாங்க நான் யார் ஜட்மெண்ட்க்கு வந்தாலும் எங்களை கடவுள் ஒருபோதும் நியாயம் தீர்க்க மாட்டார், ஏன் நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அதனால் நாங்கள் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. பவுல் ரோமர் 2 சொல்றாரு, மத்தவனெல்லாம் நியாயம் தீர்க்கிறியே, அதை செய்யறான் இதை செய்யறான்னு, அதை நீயே செய்கிறதுனால் மத்தவனை குற்றவாளியின் குற்றம் தீர்க்கிற நீயே அதை தான் செய்யறன்றாரு. எங்க நான் செய்யறேன்? மத்தவன வெளியில செய்யலாம், விபச்சாரம் வேசித்தனம் பொறாம விக்கிர ஆராதனை, நீ உள்ளுக்குள்ள விக்கிர ஆராதனை செய்யல, வெளியில பக்தி வேஷம் போடுற, உள்ளுக்குள்ள உனக்கு பொறாம இல்ல. இயேசு தேவனுடைய நீதி நியாய தீர்ப்பு வந்து நீதியின்படி இருக்கும் அப்படின்னா வெளிப்பிரகாரமா மேல் பார்வையா இருக்காது, உள்ளுக்குள்ள எவ்வளவு விக்கிர ஆராதனை. இயேசு என்ன சொன்னார், ஒரு மண் பெண்ணை பார்த்து அவன் மனதில் இச்சித்தாவே அவளோடு விபச்சாரம் செய்துட்டான் இல்லையா, ஒரு கோபத்தோடு பண்ணாவே அவன் குறை செஞ்சுட்டான்னு சொல்லலையா, அதன்படி நீதி இருக்கும் அப்படின்னும் போது நீயே அதை செய்யறாய், நீ எப்படி தப்பிச்சுக்கலாம் நினைக்கிற அப்படின்னு ரோமர்ல அவர் கேட்கிற யூதர்களை. ஆகவே இது சரியான விதத்துல நம்ம புரிஞ்சுக்கிறது வந்து நமக்கு ஒரு விதத்துல பரிசுத்தமாக்குதலுக்கு ரொம்ப உதவியா இருக்கும், பெரிய உதவியா இருக்கும். நியாய தீர்ப்பு சரியா புரிஞ்சுக்கிறது ஹோலினஸ்ல வளர்றதுக்கு இல்லைங்களா. பவுல் தன்னை பத்தி ஒரு வசனம் படிங்களா, 24:15 அவர் சொல்றாரு பாருங்களேன் என்ன சொல்றாரு, தனக்கு இருக்கிற நம்பிக்கையை பத்தி அவர் பேசுறாரு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 24:15 வசனம்,
நீதிமான்களும் அநீதிமான்களும் ஆகிய மறைத்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது உண்டென்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன்.
நான் ஒரு நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். என்னுடைய நம்பிக்கை என்ன, அநீதி செய்யறவங்களும் நீதிமான்களும் ஒரு நாள் உயிர்த்தெழ போறார்கள். அப்படின்னு யூதர்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறது மாதிரி நானும் அந்த நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். தான் நம்ம போன வாரம் பார்த்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா, எல்லோரும் உயிர் தர போறாங்க. ட்ரமேட்டிக்கா கூட உங்களுக்கு சொல்லி காமிச்சோம் என்ன கிராண்டா இருக்கும் அந்த சீன். ஒரு கற்பனை உலகத்துக்கு போனோம் போன வாரம். அந்த மாதிரி எல்லோரும் உயிர் தெல்ற மாதிரி அவங்க நம்பிக்கை கொண்டிருக்கிற மாதிரி நானும் கொண்டிருக்கிறேன். ஆகையால் அடுத்த வசனம் படிங்க, அப்படி நம்பிக்கை இருக்கிறதுனால நான் எப்படி இருக்கிறேன். 16,
இதனால் நான் தேவனுக்கும் மனுஷனுக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாய் இருக்கிறேன், பிரயாசப்படுகிறேன்.
உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன். பாருங்களேன், நான் ஒரு நாள் உயிரோடு நீதிமான்களோடு அநீதிமான்களோடு உயிரோடு எந்திரிச்சு கடவுளுக்கு முன்பதாக நிற்பேன்ற ஒரு உண்மை என புடிச்சுக்குச்சுன்னா, ஒரு மனுஷனை புடிச்சுக்குச்சுன்னா அவன் எப்படி இருப்ப பாப்பான். மனுஷருக்கு முன்பதாகவும் தேவனுக்கு முன்பதாகவும் குற்றமில்லாத மனசாட்சியோடு வாழ்வதற்கு பிரயாசப்படுகிறது தான் அவனுடைய வாழ்க்கையா இருக்கும். புரியுதுங்களா, அந்த சத்தியம் நம்மள புடிச்சுக்கிச்சுன்னா நம்ம மனசாட்சி குற்றமில்லாத ஒரு மனசாட்சியோடு வாழ்வதற்கு தான் நம்ம பிரயாசப்படுவோம். பவுல் அதான் சொல்றார், அந்த நம்பிக்கை எனக்கு இருப்பதுனால் நான் அப்படி வாழ பார்க்கிறேன், பிரயாசப்படுறேன் அப்படின்றது பரிசுத்தமாக்குதலுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். பாருங்களேன், சுத்தமுள்ள மனசாட்சி காஸ்பலுக்கும் அது ரொம்ப உதவியா இருக்கும். அதுக்கு பவுல் அந்த அதே அதிகாரத்துல கீழே 25வது வசனம் படிச்சீங்கன்னா, ஃபெலிக்ஸ் என்ற ஒரு கவர்னர் கிட்ட பேசுறார். பிலாத்து இடத்துல வந்த ஒரு கவர்னர் அவர்கிட்ட என்ன சொல்றாரு பாருங்க, என்ன ஆச்சு அவருக்கு.
அவன் நீதியையும் இச்சை அடக்கத்தையும் இனிவரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசுகையில்,
பாருங்களேன் அவர் என்ன பேசுறாரு, நீதிய பத்தி பேசுறாரு, கடவுள் எவ்வளவு ஓலின்றத பத்தி பேசுறாரு, இச்சை அடக்கம் உலக வழியில போகக்கூடாது, இச்சை எல்லாம் அடக்கணும்ன்றத பத்தி பேசுறாரு, நியாய தீர்ப்ப பத்தி பேசுறாரு. பேசினவன என்ன ஆச்சு,
ஃபெலிக்ஸ் பயமடைந்து இப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயமான போது உன்னை அழைப்பிப்பேன் என்றான்.
பாருங்களேன், நடிக்கு போயிட்டார் ஃபெலிக்ஸ், அத ஜட்மெண்ட பத்தி கேட்டு பயந்து போயிட்டு என்ன சொல்றாரு, இப்ப நீ போயிட்டு வா, வேற டைம்ல நான் உன்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு அவ்வளவுதான் அந்த மனுஷன் போயிருச்சு. சில பேர் நம்மள கூட இப்போ இது கேக்குறது வானான்னு பயப்படுற மாதிரி பயந்து ஓடுறது இல்லைங்களா, அப்படிதான் மாட்டிக்கிறது ஜட்ஜ்மெண்ட்ல போய். அது காஸ்பலுக்கும் நல்ல, இது காஸ்பலுக்கும் நல்ல உதவியா இருக்கும். ஆகவே இதை மெதுவா நிதானமா இதை நல்லா கிரகிச்சுக்கிறது ரொம்ப அவசியம். நம்ம போன வாரம் என்ன பார்த்தோம், ஒரு முதல்ல இப்படி இந்த பகுதி எப்படி படிச்சுட்டு வரோம்னா, நியாயம் தீர்ப்பது யார், யாரு நீதிபதி, ஜட்ஜ் யார் அப்படின்னா யாருன்னு பார்த்தோம், பிதாவாகிய தேவனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும். அது போன வாரம் ஒரு பாயிண்ட்மெண்ட்னுவாங்க இங்கிலீஷ்ல, அதாவது எவ்வளவு சோகமான ஒரு காரியம், இயேசு போய் போய் இயேசுவா போய் நியாயம் தீர்க்கணும், ஒரு ரட்சகரையா ஒரு போய் நீதிபதியா மாறணும், வேற யாராவது போய் நியாயம் தீர்க்க கூடாதா, இயேசுவா போய் நியாயம் தீர்க்கணும்ன்றது வந்து நம்ம மனசுக்கு ஆறவே மாட்டது. அவர் போய் ஒரு மனுஷனை, அவர் தான் எல்லா மனுஷர்களையும் காப்பாத்தணும், ஒரே ரட்சகர், அவர் போய் ஒரு மனுஷனை இன்னமே நீ நரகத்துக்கு தான் பாத்துறேன்னு சொல்லி கை விட்டுட்டாருன்னா அவனை யாருங்க காப்பாத்த முடியும். அது ரொம்ப சோகமான ஒரு காரியம், அதை நம்ம பார்த்தோம். அவர் தான் நீதிபதி, யார் நியாயம் தீர்க்கப்படுகிறது. 12வது வசனத்துல சிறியோர் பெரியோர் சகல பேரும், நோ எக்ஸப்ஷன்ஸ். பாருங்களேன், வேதம் அதை தெளிவாக காட்டுது. உயிர்த்தெழுதலை பத்தி பேசும்போது யாருக்குமே எக்ஸப்ஷன் இல்லை, அவங்களுக்கு எக்ஸப்ஷன், இவங்களுக்கு எக்ஸப்ஷன், இவங்க தப்பிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய போதகங்கள், தவறான போதகம் இருக்கு. இல்ல, நோ எக்ஸப்ஷன்ஸ், எல்லோரும் எந்திரிக்க போறார்கள், எல்லோரும் எந்திரிக்க போறார்கள். இன்னைக்கு நம்ம படிக்க போறது வந்து இது நல்லா புரிஞ்சுக்கணும், இதான் ரொம்ப முக்கியம். அவங்க எப்படி நியாயம் தீர்க்க போறாங்க, ஹவ் ஆர் தே ஜட்ஜ் அப்படின்னா, 12வது வசனத்துல நமக்கு என்ன சொல்லுது,
மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன், அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின் படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயத்தீர்ப்பு அடைந்தார்கள்.
மரித்தோர் தங்கள் புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, எப்படி நியாயம் தீர்க்கப்படுகிறார்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன அப்படின்னு வருது. எல்லோரும் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்க்கப்பட்டார் அப்படின்னு. அதை கவனிச்சு பாத்தீங்கன்னா ரெண்டு வாட்டி வருது. ஒருவேளை கேட்காம உற்ற போறோம்னு சொல்லிட்டு கிரியைகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்க்கப்பட்டா ஒரு வசனம் சொல்லிட்டு இன்னொரு வாட்டி கிரியைகள், ஏன் ரெண்டு வாட்டி சொல்லணும், நம்ம கேட்க மாட்டோம், எவ்வளவு சொன்னாலும் நம்ம ஒரு கதை அளக்குவோம். ஆனா அவர் ரிப்பீட்டடா சொல்றார், நியாய தீர்ப்புன்னு வந்துச்சுன்னா கிரியைகள் நிமித்தம் தான் நியாய தீர்க்க போகிறார் ஆண்டவர் அப்படின்றத அங்க சொல்றத பாக்குறோம். புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, அது என்னன்னு பாக்கணும். முதல்ல புஸ்தகம் புளூரல், அநேக புஸ்தகங்களை பத்தி பேசுது. அடுத்ததாக வேறொரு புஸ்தகம், ரெண்டு புஸ்தகத்தை பத்தி வருது இல்லையா. ஒரு பக்கம் ஒரு குரூப் புஸ்தகம், இன்னொன்னு ஒரு தனி சிங்குலர் புஸ்தகம். இது என்னது? முதலாவது புளூரல் புஸ்தகம் என்னன்னு பார்ப்போம் இல்லைங்களா. புஸ்தகங்கள் அப்படின்றது என்னதுன்னு பார்ப்போம். புஸ்தகங்கள் போது ஒரு அடையாள மொழி தான் அதுவும். கடவுள் வந்து நியாயம் தீர்க்கும் போது அவரு மூடு எப்படி இருக்கு, நல்ல மூடு படியோ இல்ல அவருக்கு எப்படி ஃபீலிங்ஸ் இருக்கோ அதை பொறுத்து நியாயம் தீர்க்க போறது இல்ல. அப்செக்டிவ் எவிடன்ஸ்வாங்க, டாக்குமெண்ட் பண்ணி இருக்கிற எழுதி இருக்கிறபடி அவர் நியாயம் தீர்க்க போறார். கொஞ்சம் கூட அதுல அப்செக்டிவ் எவிடன்ஸா இருக்க போறார். அவரு அவர் ஃபீலிங் எப்படி இருக்கு, அவர் இறக்கம் எப்படி இருக்கு, அதெல்லாம் இல்ல. நம்ம எப்படி ஃபீல் பண்றோம், எவ்வளவு பயந்து இருக்கிறோம், அதெல்லாம் இல்ல. ரொம்ப அப்செக்டிவா ஜட்ஜ்மெண்ட் நடக்க போகுது. அதான் புஸ்தகங்கள், டாக்குமெண்டட் புஸ்தகங்கள். யோசிச்சு பாருங்களேன், அந்த புஸ்தகங்கள் கிளியர் எவிடன்ஸ். என்ன அந்த புஸ்தகங்கள் அப்படின்னா, இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கை வரலாறு. யார் எழுதினது? தவறழைக்காத கடவுளுடைய கரம் எழுதினது. அவர் எழுதி வச்சிருக்கிறார் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கை வரலாறு. யோசிச்சு பாருங்களேன், எத்தனையோ பெரிய பெரிய லைப்ரரிஸ் எல்லாம் நீங்க பார்த்திருக்கலாம். ஆனா இங்க வரோம் பாருங்க, ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு புக் இருக்கும் இல்லையா. சில பேருக்கு வால்யூம்ஸ் எல்லாம் தாண்டி போவோம். எவ்வளவோ பெரிய புக்ஸ் அவங்க செஞ்ச அக்கிரமோ அந்நியாயம் ஏஞ்சல்ஸுக்கே கைவழி வந்துட்டு இருக்கும். எழுதி 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 எவ்வளோ கிரியைகள் அக்கிரமங்கள் அதெல்லாம் எழுதி எழுதி எழுதி. பிரிட்டிஷ் லைப்ரரி பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான புஸ்தகம் இருக்கும். இது எவ்வளவு புஸ்தகங்கள் இருக்கும், புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, பில்லியன்ஸ் புஸ்தகங்கள் இருக்கும். இந்த புஸ்தகங்கள்ல என்ன இருக்கும் அப்படின்னா, எல்லா மனிதனுடைய சிந்தனைகள், சிந்தனைகள், வார்த்தைகள், செயல்கள் இதெல்லாமே தெளிவாக இந்த புஸ்தகத்தில் போட்டிருக்கும். பைபிள்ல பார்த்தோம்னா ஆண்டவர் வந்து இந்த நியாய தீர்ப்பு ஒரு சூப்பர்ஃபிஷியலா இருக்காதுன்றார். ரொம்ப ஆழமா இருக்கும், ரொம்ப ஆழமா இருக்கும். எந்த அளவுக்கு ஆழமா இருக்கும்னா பாருங்களேன், ரோமர் படிச்சீங்கன்னா, ரோமர் ஒன்னுல தான் அவர் பேசிட்டு வர்றாரு. புறமதஸ்தர், விக்கிரஆராதனக்காரர்கள், வேசித்தனம் பண்றவங்க, இப்படி பண்றவங்கன்னு ரெண்டாவது அதிகாரத்துல பாருங்களேன், அவர் ரெண்டுல என்ன சொல்றாரு?
இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம்,
நீதியின்படி இருக்கிறதுன்னு அறிந்திருக்கிறோம். அப்புறம்
இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளியிலிருந்து தீர்த்தும் அவைகளையே செய்கிறவனே, நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ.
யூதனை பார்த்து சொல்றாரு, அவன் ஒழுங்கா தான் இருப்பான், அவன் வெளியிலாம் ஒன்னும் இருக்காது, பக்தியா இருப்பான், உபவாசம் பண்ணுவான், ஜபம் பண்ணுவான். அவனை பார்த்து என்ன சொல்றாரு? மத்தவங்களை குற்றம் தீர்க்கிற நீ தப்பிச்சுக்கலாம் நினைக்கிறியா அப்படின்னா என்ன சொல்றாரு இவரு? நான் என்ன ஒழுங்கா தானே இருக்கிறேன் அப்படின்றாரு. அதுக்கு பாருங்களேன் வசனம், 16 வசனம் கிளியரா சொல்றாரு எப்படி அந்த நியாய தீர்ப்பு இருக்க போது.
என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷனுடைய அந்தரங்களை குறித்து நியாய தீர்ப்புக்கு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும்.
பாருங்களேன், அப்போ விளங்கும், இப்ப நீ டிராமா போடலாம், இப்ப நீ என்னன்னு பேசிக்கலாம், நான் நியாய தீர்ப்புக்கு போக மாட்டேன்னு சொல்லிக்கலாம். தேவன் ஒவ்வொரு மனுஷனுடைய அந்தரங்கங்களை நியாய தீர்க்கிற நாளிலே அது விளங்கும் அப்படின்றார். இப்போ உண்மையா நமக்கு விளங்க கூட விளங்காது, எப்படிங்க அந்தரங்கத்தை நியாய தீர்க்க போறாரு? இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்குன்னா, யூ வில் ஜட்ஜ் ஈச் மேன்ஸ் என்ன போட்டிருக்கு, சீக்ரெட்ஸ், ரகசியங்கள், அந்தரங்கங்கள். ஒவ்வொரு மனுஷனுடைய அந்தரங்கங்களை நியாய தீர்க்கிற நாளிலே அது விளங்கும். பாருங்களேன், வெறும் வெளி கிரியைகளா எழுதி இருக்கிறார்னா இல்லங்க, அந்தரங்கத்தை கூட எழுதி இருக்கிறார். ஒவ்வொரு மனுஷனும் சரீரத்தில் செய்த சகல காரியமும் அங்க எழுதப்பட்டிருக்கிறது. அது ஏஞ்சல்ஸ்க்கும் எல்லா அண்ட சராசரத்துக்கும் அந்தரங்கத்தை வெளிப்படுத்த போறார். வெறும் உள்ளான வெளியிலான காரியம் இல்ல, உள்ளான காரியம். அது யோசிச்சு பார்க்கணும். அப்படின்னா நியாய தீர்ப்பு எவ்வளோ உடுருவி 6000 ஒரு நியாய தீர்ப்பா இருக்கும். யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷனை எடுத்தோம்னா அவன் என்னென்ன செஞ்சான்னு மாத்திரம் இல்ல, அவனுடைய சீக்ரெட்ஸ் எல்லாம் அன்னைக்கு வெளிப்படும். சீக்ரெட்ஸ் யோசிச்சு பாருங்க, என்னங்க மனுஷனுக்கு முன்னாடி சீக்ரெட்ஸ், எவ்வளவு சீக்ரெட்ஸ் இருக்கு இல்லைங்களா மனுஷனுக்கு முன்னாடி. ஒருத்தர் ஒருத்தருக்கு பேசுற பப்ளிக்கா சொல்றது மாத்திரம் இல்ல, ஒரு மனுஷன் தன்னை பத்தி இருக்கிற சீக்ரெட்டை இன்னொரு மனுஷனுக்கு சொல்ல முடியாத எத்தனை சீக்ரெட்ஸ் இருக்கு. அந்த சீக்ரெட்ஸ காண்டி அவன் வாய்மேல கைய வச்சுக்கணும், அதை பத்தி பேசணும்னா பேசவே கூடாது, எவ்வளவு சீக்ரெட்ஸ் இருக்கு. அந்த மாதிரி நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கு. ஆனா அந்த நாளிலே அந்த சீக்ரெட்ஸ் எல்லாம் வெளிரங்கமாக போற ஒரு நாள் இப்படி இருக்கும். அந்த சீக்ரெட்ஸ் எல்லாம் எந்த சீக்ரெட்டும் இருக்காது, எல்லாத்தையும் வெளிப்படுத்துவார் ஆண்டவர், எல்லாத்தையும் ஓபனா வெளிப்படுத்த போறார். அவன் தனியா செஞ்ச சீக்ரெட்ஸ், இருள செஞ்ச சீக்ரெட்ஸ், கதவை மூடிக்கிட்டு செஞ்ச சீக்ரெட்ஸ், அதெல்லாம் யாருக்கும் தெரியாதுன்னு அவன் செய்யறான். ஆனா கடவுளுக்கு தெரியும் சீக்ரெட்ஸா, எல்லா சீக்ரெட் அன்னைக்கு தான் வெளியே வரப்போகுது. சீக்ரெட்டா இருந்துருச்சுன்னு நம்ம நினைக்கிறோம், அந்த ரங்கங்களை வெளிப்படுத்துகிற ஒரு நாள் பாருங்களேன். அன்னைக்கு வெளிப்பட போகுது எல்லா அசுத்தம், மாயமாலம், உண்மை இல்லாத தனம் எல்லாமே வெளிப்பட போகுது. அந்த வார்த்தை வந்து சீக்ரெட்ஸ் போது இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல மோட்டிவ்ஸ் வருது. மோட்டிவ்ஸ்னா எந்த நோக்கத்தோடு செய்தான் ஒரு ஒரு காரியமும், எந்த நோக்கத்தோ. சில காரியம் நல்ல காரியங்கள் வந்து நம்ம கெட்ட நோக்கத்தோடு கூட செய்யறது இருக்கு இல்லைங்களா. மனிதர்கள் காண வேண்டும் என்பதற்காக செய்யறீங்களேன்னு ஏசு திட்டுற சில நல்ல காரியங்கள், ஜெபம் பண்றதும் சரி, சர்ச்சுக்கு வர்றதும் சரி, காணிக்க கொடுக்கறதும் சரி, என்னென்ன காரியமும் நம்ம வந்து நல்ல காரியங்க தான், ஆனா தவறான நோக்கம், மனுஷருங்க பார்க்கணும், இல்ல மனுஷருங்க புகழணும், இல்ல மனுஷருங்க என்ன திட்டக்கூடாது, நான் நல்லவன்னு நினைச்சுக்கணும், பக்திமான்னு நினைச்சுக்கணும், மனுஷருங்க காணணும்னு செய்யற காரியங்களை மனுஷருங்க காணணும்னு பார்த்து செஞ்சியா, இல்ல தேவன் மேல இருக்கிற அன்பு தேவன் மகிமைப்படணும்னு செஞ்சியான்றத கூட பார்த்து ஆராய போறார், எக்ஸ்ரே வச்சு ஆராய போறார். எங்கெங்க நிக்கிறது அங்க முன்னாடி, யாருங்க நிக்கிறது, நினைச்சாவே தலை சுத்துது. எக்ஸ்ரே வச்சு பார்க்க போறார் எந்த நோக்கத்தோடு செஞ்ச, அத அப்படி ஆராயுது தேவன். பயங்கரமா இருக்க போதுங்க ஜட்ஜ்மெண்ட். ஒவ்வொரு மனுஷன் அவனுடைய நோக்கங்கள் சுயநல நோக்கத்தோடு செஞ்சானா, அவன் பேர் புகழ் வரணும்னு செஞ்சானா, அந்த லைட் வரும்போது பயங்கரமா இருக்கும். ஒவ்வொரு மனுஷனுடைய இருள் வெளிப்படுற ஒரு நாள் பப்ளிக் ஆகும். அவனுடைய கற்பனைகள், அவனுடைய மனசுல இருந்த இச்சைகள், கோபங்கள், குணாதிசயங்கள், ஆசைகள், சிந்தனைகள் எவ்வளோ அசிங்கமா இருக்கும் யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ அசிங்கமா இருக்கும். ஒன்னும் இல்லை, நான் இங்க வந்து நின்னுக்கிறேன், நின்னுக்கிட்டு உங்களை பத்தி இப்போ யாரோ ஒருத்தர் பேரை சொல்லி உங்களை பத்தி சுருக்கமா நான் ஒரு மணி நேரம் சொல்ல போறேன், உங்க மனசுல இருக்கிறதெல்லாம், ஒரு வாரமோ ஒரு மாசமோ உங்களை பத்தி நீங்க மனசுல ஓடினதெல்லாம் நான் சொல்ல போறேன் சுருக்கமா அப்படின்னு ஒரு அவர் பிரசங்கம் கொடுப்பனா என்ன எப்படி பண்ணுவீங்க நீங்க? உங்களால எவ்வளவு முடியுமோ நிறுத்தி என் வாய அடைச்சு என்னை கொலை கூட செய்ய தாங்க மாட்டீங்க, தெரிஞ்சு அவர் வாய் எப்படியாவது அடைக்கணும்னு பாப்பீங்க இல்லைங்களா. ஆனா நான் சொல்றதுனால என்ன ஆக போகுது, யாருக்கு முன்னாடி சொல்ற, நம்ம எல்லாருக்கும் சீக்ரெட்ஸ் இல்ல, எனக்கும் சீக்ரெட் இருக்கு, எல்லாருக்கும் சீக்ரெட். நம்ம பாவிங்க நமக்கு முன்னாடி சொல்றதுக்கே அவ்வளவு அவமானமா இருக்கு. பரிசுத்த தேவனுக்கு முன்பதாக அந்த சீக்ரெட்ஸ் வெளிப்படுதுன்னா, ஹோலி 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 காடு, ஹோலி ஏஞ்சல்ஸ்க்கு முன்னாடி அதெல்லாம் வெளிப்பட போகுதுன்னா எவ்வளவு பயங்கரமா இருக்கும், எவ்வளவு அவமானமா இருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த ரங்கங்களை ஆராய்கிற ஒரு நாள், என்னுடைய நோக்கங்களை ஆராய்கிற ஒரு நாள். நான் பிரசங்கம் பண்ணனே இத்தனை வருஷம், நீ எதுக்காக பிரசங்கம் பண்ண, உன்னை பத்தி எவ்வளவு புகழ்னு பிரசங்கம் பண்ணியா, இல்ல தேவனுடைய மகிமையை கொண்டு தேவன் மேல் அன்பு வைத்து பிரசங்கம் பண்ணியான்னு எக்ஸ்ரே போட்டு என்ன பார்ப்பார், ஒவ்வொரு பிரசங்கத்தையும் ஆராய் பார்ப்பார். எப்படி இருக்கும் ஸ்கேரி, யோசிச்சு பாருங்க. ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே இப்படி பண்றீரு? இன்னும் யோசிச்சு பார்த்தோம்னா காலில் தான் அதை யோசிச்சோம். ரகசியங்கள்னு எடுத்தோம்னா எனக்கு தெரிஞ்ச ரகசியங்கள் என்னை பத்தியே நிறைய, என்னை பத்தி தெரியாத ரகசியங்கள் எனக்கிட்ட இருக்கு இல்லைங்களா. என்னை பத்தி தெரியாத ரகசியங்கள், நானே எனக்குள்ள இருக்கிற பாவங்கள் இன்னும் எவ்வளவு கண்டுபிடிக்கல. அப்படித்தான் நம்ம இருக்கிறோம், காலையில பாக்குறோம் எல்லா அதிகாரங்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் எப்படி கீழ்படியணும்னு. இந்த வசனம் படிச்சு ஆராய்ந்து தியானிச்சு பார்க்கும் போது தான் எனக்குள்ள இருக்கிற எவ்வளவு பாவங்கள் என்னால உணர முடியுது. அந்த மாதிரி உணராத எத்தனை ரகசியங்கள் எனக்குள்ள இருக்கும், அதெல்லாம் இன்னைக்கு வெளிப்படுத்த போறாருன்னா எப்படி இருக்கும், எனக்கே ஆச்சரியமா இருக்கும். இது இவ்வளவு மோசமா, நான் இவ்வளவு ரகசியமா, எப்படி இருக்கும் பாருங்களேன். டிஸ்கவர் அன்னைக்கு ஆக போதுங்க. ஏன்னா நம்மளுடைய வசதிக்கு, ஏன்னா வஞ்சனையான இருதயம் உள்ளவர்கள், நம்ம வசதிக்கு சில பாவங்கள் பார்க்காமயே விட்டுறோம் நமக்குள்ள இருக்கிறது. நேர்மையான கண்ணோடு நம்மள ஆராயறதே இல்லை நம்ம, அதெல்லாம் அன்னைக்கு ஆராயப்படும். என்ன நீன்னு காமிச்சிருவாரு பாருங்களேன், ரகசியங்கள். ஏன் ஆண்டவரே இப்படி பண்றீரு, இந்த ஜட்ஜு கூட பரவாயில்ல, இந்த ஜட்ஜுங்கெல்லாம் விட்டுருவாங்க, நீ ஏண்டவரே ரகசியங்கள் எல்லாம் ஆராய போறீ, அது அப்படியே விட்டுருமே சாமி அப்படின்னு சொன்னா அப்படி அவர் விட மாட்டார். ஏன்னா ரகசியங்கள்ன்றது நமக்கு தான் ரகசியம், அவருக்கு ஏதாவது ரகசியமா பாருங்களேன், யோசிச்சு பாருங்க. ஆறாயிரவருக்கு அந்த ஜட்ஜுக்கு ஏதாவது ரகசியம் இருக்குதா? அவருக்கு முன்பதாக எல்லாமே வெட்ட வெளிச்சமா இருக்கிறது. அப்படி இல்லாம அவர் பண்ண முடியாதுங்க ஜட்ஜ்மெண்ட். நீதியா அவர் ஜட்ஜ் பண்ணணும்னா அவர் ரகசியங்களை வச்சுதான் ஜட்ஜ் பண்ண முடியும். ஏன்? முதலாவது அவருக்கு ரகசியம்ன்றது இல்ல, நடந்த ஒவ்வொரு காரியமும் அவர் கண்கோடா பாக்குற முழு பிரசன்னத்தோடு எந்த ரூம்ல ஒளிஞ்சுக்கிட்டு யோசிச்சிருந்தாலும் சரி, அவர் கண்ணுக்கு பட்டுருச்சு, அவர் முழு பிரசன்னத்தோடு அதை பார்த்துட்டாரு. அதனால அவருக்கு இது ரகசியம் இல்லை. ரெண்டாவது, ஒரு கடவுள், இவர் எப்பேற்பட்ட கடவுள்னா, இவர் மிகப்பெரிய வெகுமதி எதுக்கு கொடுப்பாரு? மிக பெருசா மதிக்கிறது எதுக்கு தெரியுமா? ரகசியத்துல செஞ்ச நன்மைகளுக்கு தான் பெரிய வெகுமதி கொடுக்கிறேன்னு இருக்கிறார் இல்லைங்களா. உன் அந்தரங்கத்தில் நீ உன் ஜபத்தை செய்கிறத பிதா கேட்டு அந்தரங்கத்தில் செய்கிறத பார்த்து ஆண்டவருக்கு வெகுமதி கொடுப்பார். நீ நன்மை செய்தினா எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி செய்யாத, உனக்கு ரைட் ஹேண்ட் செய்யறத லெப்ட் ஹேண்ட் தெரியாத மாதிரி செய், அதுக்குதான் பெருசா ரிவார்டு கொடுக்கிறவரு, அதைத்தான் பெருசா மதிக்கிறவர் இவரு. அதே மாதிரி யாருக்கும் தெரியாத அந்தரங்கத்துல செய்யற பாவத்துக்கு தான் பெரிய தண்டனையும் அவர் கொடுக்கிறவர். அதனாலதான் சீக்ரெட் சின்ஸ் அவர் ரொம்ப ஆராயிறவர். அவர் எப்படி இருக்கும் பாருங்க, யோசிச்சு பாருங்க. அதுக்குத்தான் பெரிய பாவமா அதை பார்த்து பெரிய தண்டனை சீக்ரெட் சென்ஸுக்கு தான். ஏன்னா சீக்ரெட் சென்ஸ் தான் பப்ளிக்கா வாழ்ற வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுக்கறது இல்லைங்களா. பப்ளிக்கா வாழ்றவன்றது நீதிமான்ன்றது சீக்ரெட்டுக்கு தான். அவர் நீதியா நியாயம் தீர்க்கணும்னா அந்த ரங்கத்தை பார்க்காம விட மாட்டார். இன்னொன்னு கூட, ஒரு மனுஷனுடைய உண்மையான நிலை, நான் யார், இங்க வந்து நான் இன்னும் பிரசங்கம் பண்ணலாம், ஆனா நான் யார், நான் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன்னா, ஒரு சினிமா பேர் மாதிரி, நான் யார் அப்படின்னா எங்க தெரியுமா? தெரியும், யார் எந்த கண்ணும் என்னை பார்க்காத போது, நான் தனிமையில இருந்து எந்த காரியமும் என்னை பாதிக்காத போது ஒரு அந்தரங்கம் இருக்குது, அப்ப நான் என்ன செய்யறேன், அது தாங்க நான். புரியுதுங்களா? யாருமே என்னை பார்க்க கூடாது, எந்த கண்ணும் என்னை கவனிக்காத போது நான் என்ன செய்யறேன், எப்படி நடந்துக்கிறேன், அதுதான் நான், அதுதான் என்னுடைய ரியல் கேரக்டர். மனிதர்கள் காண வேண்டும்னு செய்கிறதோ, மனிதர்கள் என்னை திட்டுவாங்க என்னை கேவலமா பார்ப்பாங்கன்னு செய்யறதுக்காகவோ அது இல்லை. நான்ன்ற என்னுடைய உண்மையான கேரக்டர் எங்க வெளிப்படும்? யாருமே என்னை பார்க்காது இருக்கும் போது நான் எப்படி நடந்துக்கிறேன், தட் இஸ் மீ. அதனால தான் அந்த ரங்கத்தை பார்த்தா தான் என்னுடைய ரியல் கேரக்டரை பார்க்க முடியும். அங்க வச்சுதான் என்ன, என் மனசாட்சிக்காகவோ தேவனுக்காகவோ யாருமே என்ன பார்க்காத போது நான் என்ன செஞ்சேன், அப்படித்தான் அவரு நியாயம் தீர்க்க போறார். அம்மா, இதெல்லாம் கேட்டா அவங்களுக்கு எப்படி இருக்கு? பயங்கரமா இருக்கு இல்லைங்களா? ஏன்னா ஜட்மெண்ட்டுக்கு இன்னொரு ஒரு இது என்னன்னா, ஜட்மெண்ட்ல தன்னை மகிமைப்படுத்த போறார் காட். அங்க அவர் பெரிசா மகிமைப்படுத்த போறது வந்து, அவர் எவ்வளோ ஓம்னிஷியன்ட் காட், எவ்வளோ அறிந்தவர் என்பத அங்க வெளிப்படுத்த போறார். அப்படின்னா நம்மளை பத்தி எவ்வளவு அறிஞ்சு வச்சிருக்கிறாருன்றத அங்க வெளிப்பட்டு அவர் மகிமைப்பட போது, அவருடைய குணாதிசயம்னா எப்படி இருக்கும்? அம்மாடி, என்னை பத்தி எனக்கே தெரியாது, நிறைய எல்லாம் எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்காருன்னு வெளிப்படுத்த போறார். அதெல்லாம் நம்மளை நடுங்க வைக்கணுங்க பயங்கரமா. அதனால தான் அங்க போதிரு பேதிருச்சு பவுல் சொல்றாரு, மரித்தோர் நீதிமான்களும் அநீதிமான்களும் உயிர் தெழுகிற ஒரு நாள் வரப்போது, அந்த நாள் நம்பிக்கை வைத்திருக்கிற நான் என்ன பண்றேன், என்னுடைய மனசாட்சியை, சுத்தமுள்ள மனசாட்சியை காத்து வாழ்வதற்கு பிரயாசப்படுகிறேன். ஏன்? இதை உணர்ந்த மனுஷன், இதை பார்த்த மனுஷன். பாருங்களேன், அந்த புஸ்தகங்கள் பாருங்களேன், ரகசியங்கள் அதுல இருக்க போதுன்னு பாக்குறோம். எல்லா மனுஷன் அந்த புஸ்தகங்கள், அது எல்லா மனுஷனுடைய ரகசியம் அதுல இருக்கும். என்னை பத்தி எனக்கு அறியாத ரகசியங்கள், என்னுடைய சிந்தனைகள், வார்த்தைகள் எல்லாம் ரெக்கார்டா இருக்கும். ரெக்கார்டு பரிபூர்ணமாக எல்லாம் உள்ளடக்கியதாக ஒரு பிழை இல்லாம கம்ப்ளீட்டா ரெக்கார்டா இருக்கும். சில பேருக்கு வந்து டைரி எழுதுற பழக்கம் இருக்கு இல்லைங்களா, நல்ல பழக்கம். எங்கெங்கெல்லாம் போன, என்னெல்லாம் பண்ண, என்னன்னா சில சில ரகசியமாலாம் எழுதி வைக்காங்க, இந்த தப்பு பண்ணிட்டேன், அது தப்பு பண்ணிட்டேன்னு. சில பேருக்கெல்லாம் இல்லை, நீங்க கவலைப்பட வேண்டியதுல உங்க டைரி ஒருத்தர் எழுதிட்டு இருக்காரு, அந்த பழக்கம் இல்லைன்னா ஒருத்தர் எழுதிட்டு இருக்காரு. ரொம்ப பர்ஃபெக்டா உள்ளடக்கியதாக ரெக்கார்டு டைரி, ஒவ்வொரு நாளும் ஒரு ரெக்கார்டு டைரி அவர் எழுதிக்கிட்டு இருக்காரு, நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு, நம்மள ஸ்டேஜ்ல வச்சு அவர் நோட்ஸ் எடுக்கிறார். பாருங்களேன், நமக்கு இது எப்படி புரிய வைக்கிறது, எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்க்கணும். ஒரு பயோகிராபி, நம்மளுடைய வாழ்க்கை பயோகிராபி நம்ம எப்படி உணர்றது, நம்ம காலத்துல ஓரளவுக்கு உணரலாங்க. அங்க இருக்கிற ஒரு 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 டெரர், ஒரு பயங்கரம் எவ்வளவு பெருசுதான். நம்ம காலத்துல எல்லாம் கேமரா நிறைய இடங்கள்ல இருக்கு இல்லைங்களா, இந்த சர்வேலன்ஸ் கேமரா. ஒரு கடைக்கு போனாலும் ஒரு ஏதாவது தூக்கிட்டா அவன் கேமரால பாத்துருவான். எங்கேயுமே போக ஒண்ணுமே பண்ண முடியும், எல்லாரும் மொபைல் கேமரா வச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா. ஏதாவது உள்ளரங்க அந்த ரங்கங்கள் செய்யற ஏதாவது தப்புங்களை வீடியோ பிடிச்சிடலாம். வீடியோ பிடிச்சிட்டு இந்த யூடியூப்னு ஒண்ணு இருக்குது, அங்க போய் ஃப்ரீயா நீங்க அப்லோட் பண்ணிடலாம். அப்லோட் பண்ணிட்டா என்ன ஆகும், உலகத்துல இருக்கிற சகல மனிதர்களும் உங்களுடைய அந்தரங்க தப்ப பாத்துருவாங்க. பார்த்துட்டு அவங்க நீங்க எவ்வளவு மோசமானவங்க உங்களை பத்தி கமெண்ட் பண்ண முடியும். இப்பேற்பட்ட ஒரு அயோக்கியன் எங்கேயும் பார்க்கலையே, இவ்வளவு மோசமா இருக்கிறான்னு கமெண்ட் நல்லா பண்ண முடியும். அப்படி ஒரு யூடியூப் போயிருச்சுனாவே என்ன கேவலம், என்ன அவங்க செத்தே போயிருவாங்க நிறைய பேர் இல்லைங்களா. அந்த மாதிரி ஆயிப்போச்சுன்னா செத்தே போயிருவாங்க. அதுக்கே அப்படி இருந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்களேன் பா, இது எப்படி இருக்கும், ரொம்ப டேஞ்சரஸா இருக்குங்க. நம்முடைய ரகசியங்கள் எவ்வளவு ஷேம், சில டைம்ல பேப்பர்ஸ் எல்லாம் பாக்குறோம், முதலாம் முடிக்கிறாங்க, முதலாம் முஞ்சலாம் முடிக்கிறாங்க, பார்க்கவே முடியலன்னு முடிக்கிறாங்க. நான் கடவுளுக்கு முன்பதாக எல்லா ரகசியங்கள் வெளிப்படும் போது கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ஸ்ல பாத்தீங்கன்னா, இந்த இன்டர்நெட்ல எல்லாம் இந்த வாலிப பசங்க ஏதாவது தப்பா பார்த்துட்ட உடனே டிலீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, போய் டிலீட் பண்ணிடலாம், டிலீட் பண்ணிடலாம். ஆனா அதுல குக்கீஸ்ன்னு ஒண்ணு இருக்கு, அந்த குக்கீஸை இழுத்து அவங்க என்னன்னா பார்த்தாங்க, என்னன்னா அசுத்தங்களை பார்த்தாங்க, அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும் தெரியுமா. நிறைய பேர் தெரியாது, ஐடி இருக்கும் தெரியும் என்ன பார்த்தாங்க கண்டுபிடிக்க முடியும். ஆனா எங்க டிலீட் ஆனாலும், குக்கீஸை கூட டிலீட் பண்ணாலும் அவர் இதுல ரெக்கார்ட் ஆயிருச்சு, போட்டோ போட்டோவா ரெக்கார்ட் ஆயிருச்சு. நீ என்னத்தை பார்த்தன்னு மாத்திரம் ரெக்கார்ட் ஆகல, நீ என்னத்தை பார்த்த பார்த்துட்டு மனசுல என்னென்னலாம் ஓடிச்சு எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிற. அவருக்கு முன்னாடி என்ன பண்றது, எது டிலீட் பண்ணுவ நீ யோசிச்சு பாருங்களா. இட்ஸ் வெரி வெரி பியர்சிங் ஜட்ஜ்மெண்ட், ஊடுருவுகிற நியாய தீர்ப்புங்க. என்ன பண்றது, நீங்க எல்லாரும் நியாய தீர்க்கப்பட போறீங்க. அவங்களுக்கு ஆறுதலா பேசலாம், ஆனா இது நடக்க போகுது. திஸ் இஸ் ட்ரூத். பாருங்களா, பயங்கரமா இருக்க போகுது. அவரு ஸ்டேஜ்ல வச்சு நம்மள மறக்க முடியாத அளவுக்கு சில இடங்கள்ல, எனக்கு ஒரு வாட்டி ஆச்சு, எப்போ ஒரு வாட்டி போன் பண்ணி 2 வருஷத்துக்கு முன்னாடியே மொபைல் ஏதோ ஒரு சர்வீஸ் வாங்கிட்டேன். மொபைல வாங்கும் போது நமக்கு என்ன ஆகுது, ரெக்கார்டு பண்றாங்க, டிரான்சாக்ஷன் வில் பி ரெக்கார்டு, ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம், இல்லையே நான் வாங்கினேன் எனக்கு ஞாபகமே இல்லையே, நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு ஞாபகமே இல்லையே, நம்ம அப்படி சொல்லிடலாம் இல்லீங்களா. நியாயத்தீர்ப்புல போய் ஆண்டவரே எனக்கு ஞாபகமே இல்லையாங்க, அந்த மாதிரி நியாயத்தீர்ப்பு எனக்கு ஞாபகம் இல்லையே நான் வாங்கினதுன்னா அவன் என்ன பண்றான், சார் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு ஒரு ரெக்கார்டிங் போடுறான். போட்டா நான் பேசின வாய்ஸ் அழகா ஓடுது, எனக்கே கேக்குது, சார் இது உங்க வாய்ஸ் தானா அப்படின்னு நானு விரும்பிட்டு, ஆமாப்பா நான் தான் அது, ஓகே சாரி அப்படின்னு விட்டுறேன். அந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாரு. சாக்கு போக்கு சொல்ல இடம் இல்லாத ஒரு நாள், வாட் கேன் வி டூ, இமேஜின் அந்த நாள். பாருங்களேன், ஸ்பாட் லைட்னு வாங்க ஸ்டேஜ்ல, புரியுதுங்களா, ஸ்பாட் லைட்டை வச்சு அந்த ஸ்டேஜ் எல்லாம் பாத்துருப்பீங்க தெரியுங்களா. எல்லாரும் யாரும் தெரிய மாட்டாங்க, ஒரு மனுஷன் ஒண்டி தெரியுவான். ஸ்பாட் லைட்டை வச்சு ஒவ்வொரு மனுஷனையும் நிக்க வச்சு அவனுடைய அந்தரங்கள் எல்லாம் பார்ட்ஸ் எல்லாம் வெளிப்படுத்துற ஒரு நாள் எப்படி இருக்கும். ஒரு ஒரு கற்பனை, சின்ன கற்பனை நமக்கு நேரத்துக்கு நேரம் ஆயிடுச்சு. அதை பாருங்களேன், அதெல்லாம் யோசிச்சு பார்த்து நம்ம மனசுல பதியணும். அதான் நான் செய்ய பாக்குறேன். ஒரு ஸ்பாட் லைட் அன்னைக்கு வருது, யாராவது ஒரு மனுஷன்கிட்ட இருந்தானே ஆரம்பிக்கணும். தெரியல, ஆனா ஒரு மனுஷன் ஒருத்தர், யாருக்கு இங்க பேரு ராஜ்னு வச்சுக்கோங்க, ராஜ், மிஸ்டர் ராஜ் உடைய கணக்கை நாம் இப்போது பார்ப்போம் அப்படின்னு அவர் மேல ஸ்பாட் லைட் வருது. வந்த உடனே அவர் வந்து நிக்கிறாரு, நின்னு ஓகே புக்கு திறக்கு, புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன அப்படின்னு திறந்துட்டு ஒரு டேட் எடுக்குவோம், ஆகஸ்ட் 25 மண்டே இல்லைங்களா, 2014 வருது. என்ன பண்ணாரு அவரு, அவர் என்னென்ன செய்ய தவறினாரு என்பதை ஒரு பக்கம் போட்டிருக்கு. அவர் என்ன பண்ணாருன்றத பார்த்தோம்னா, அன்னைக்கு அவர் நல்லாதான் இருந்தாரு, ஆனா வேலைக்கு போன் பண்ணி உடம்பு சரியில்லைன்னு பொய் சொல்லிட்டார். 9வது கற்பனையை உடைத்து பொய் சொல்லிவிட்டு 9வது கற்பனையை உடைத்து விட்டார். ஏன் அதை செஞ்சாரு, அன்னைக்கு அவரு டிவியை பார்க்கணும், ஏதோ சினிமா பார்க்கணும், இல்ல மேட்ச பார்க்கணும்னு பொய் சொல்லிட்டார். ஏன் அதுக்காக இப்படி செய்யறாருன்னா, அவர் வாழ்க்கையில ரொம்ப விருப்பம் அந்த மூவியை இல்ல அந்த அதான் அவருடைய விக்ரம். முதலாவது கற்பனையை உடைச்சிட்டார், தேவனை அன்றி வேற விக்கிரத்தை வைக்காதன்னு ஒரு பொய்ய சொல்லிட்டாரு. இன்னொன்னு முதலாவது கற்பனையை உடைச்சிட்டாரு. 9 மணிக்கு அவர் என்ன பண்ணாருன்னா, 9 மணிக்கு ஒரு பைக்கை இல்ல கார் எடுத்துட்டு டிராபிக்ல போனார். போகும்போது ஒரு ஆட்டோவும் போறான் போறான், விடமே விட மாட்டேன்றான். இவருக்கு பொறுத்து பொறுத்து பார்த்து பொறுமையை இழந்து கண்டபடி மனசுல அவனை பத்தி திட்டி போய் ஒரே அடி இடிச்சு தலை வெடிச்சிடலாமா நினைச்சது அவனை. அப்படி இப்படின்னு திட்டுறாரு, பயங்கரமா திட்டி அவர் அப்படியே போறான் போய் ஒரே திட்டு ஏன்னா அப்படின்னு பயங்கரமா திட்டி அவனை விரட்டி விடுறாரு. அந்த ஒரு நிகழ்வுல அவர் செய்த பாவங்களை பார்த்தீங்கன்னா, பயங்கரமான பாவங்களை செஞ்சிருக்கிறாரு. ஒன்னு, தன்னுடைய பிறனை தான் நேசிக்கிற மாதிரி அவர் நேசிக்காம, ரெண்டாவது கற்பனை உடைத்து பொறுமையை இழந்து பயங்கர கோபம் கொலகாரத்தனமான பேச்சு பண்ணி அவனை, அந்த 6வது கற்பனை 7வது கற்பனை கொலை செய்யாதிருப்பாயாகனு பயங்கரமா கோபப்பட்டு அப்படி பண்ணியிருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாம நம்ம காலில் பார்த்த மாதிரி அவர் ஹெல்மெட் போடாம அன்னைக்கு போனாரு, கவர்மெண்ட்டுக்கு கீழ்படியாம போனாரு. 2 சிக்னல் அவர் கிராஸ் பண்ணிருக்கிறார் அன்னைக்கு. ரொம்ப ஸ்பீட் லிமிட் 60னா அவர் 80 ஸ்பீட்ல அன்னைக்கு போனாரு. அதெல்லாம் ஆண்டவர் வைக்க மாட்டாரு கணக்கு. ஏன், இங்கேயே கேமரா வச்சு வச்சு நோட்டீஸ் அனுப்புறாங்களே, ஆண்டவர் வைக்க மாட்டாரா? அதெல்லாம் வச்சிருக்கிறார் கணக்கு வச்சு. அதிகாரங்களுக்கு கீழ்படியாம போனார். கீழ்படியாம போய் அவர் சந்தோஷமா ஒரு இடத்துல போயிட்டு நல்லா சினிமா பாட்டு முழு பாட்டம் பாடி வைக்கிறார். சினிமா பாட்டு ஃபுல்லா மனப்பாடம் பண்ணிருக்கிறாரு. ஆனா என்னுடைய வசனத்தை ஒரு வசனமும் நீ மனப்பாடம் பண்ணி பேசினதை நான் கேட்டதே இல்ல. சினிமா பாட்டுலாம் எவ்வளவு நல்லா உனக்கு வருது, எப்படி அந்த நாளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது 25ஆம் தேதி ஆகஸ்ட். இந்த வசனத்தை அன்னைக்கு தியானிக்கல. நான் சொல்லியிருந்தேன் அவனுக்கு, ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீ அந்த நாள்ல கணக்கு கொடுப்ப, வீணான வார்த்தைகள். அந்த 25ஆம் தேதி ஆகஸ்ட்ல நீ பேசின வார்த்தைகளுடைய எண்ணிக்கை 15,000 வார்த்தைகள் நீ பேசியிருக்கிற. சரிங்களா, ஒரு நாளைக்கு 15,000 வார்த்தைகள் மனுஷங்க ஆம்பளைங்க பேசுறாங்களாம். பெண்கள் வந்து எவ்வளவு தெரியுமா, 20,000 வார்த்தைகள் பேசுறாங்களா. 15,000 வார்த்தைகள் ஒரு நாள்ல பேசியிருக்கிற. அதுல எந்த வார்த்தையும் யாருக்கும் ஆறுதலோ கிருபையோ கொடுக்கல, வெறும் ஜோக்ஸ், அவமானம், கேவலம், வைஃப் கிட்ட திட்டுறது, அதை திட்டுறது, இதே தான் பேச்சுங்க. நீ நன்றியா இருப்பதற்கு பதிலாக அந்த நாள்ல வெறும் புலம்புதல். உன்னுடைய தகுதிக்கு ஏற்றதுக்கு அதிகமாகவே ஆண்டவர் பராமரிப்புல உன்னை நடத்தி வந்த போதும் நீ எப்ப பாரு என்ன பண்ற, முறுமுறுக்கிற, பராமரிப்புக்கு விரோதமா பேசுற, குறைவு, அந்த குறைவு நீ செஞ்ச பாவத்துக்கும் உனக்கு இருக்கிற தகுதிக்கும் அதுக்கு எவ்வளவு அதிகமாக ஆண்டவர் உன்னை ஆசீர்வச்சிருந்தாலும், அதிகமாக ஆண்டவர் நடத்தியிருந்தாலும் உனக்கு திருப்தின்றது இல்லை, ஒருபோதும் நன்றின்றது இல்லை, முறுமுறுப்பாவே அந்த நாள் ஃபுல்லா கண்டினியூஸா முறுமுறுப்பு. ஒரு நிமிஷமும் ஆண்டவருக்கு நீ நன்றி செலுத்தினது இல்லை அப்படின்னு நினைச்சு வச்சு கேட்கிறாரு. பாருங்களேன், அன்னைக்கு நீ ரோட்ல போகும்போது ராஜ் பத்தி பேசிட்டு வரோம், 10 பெண்களை பார்த்து இதயத்தில் இச்சித்தாய். அன்னைக்கு வந்து ஈவினிங் உட்காந்து டிவியை சர்ஃப் பண்ணி டப்பா டப்பா டப்பான்னு டிவியை மாத்தி 55 பெண்களை பார்த்து நீ இச்சித்தாய். இச்சித்து 6வது கற்பனையை உடைத்து உன் இதயத்தில் ஒரு பெண்ணை பார்த்து இச்சித்தாலே நீ அவளோடு விபச்சாரம் செய்தாயின்னு 102 பெண்களுக்கிட்ட ஒரு நாள்ல நீ இச்சித்திருக்கிறாய். அது ரெக்கார்டு படிக்கப்படுது. அன்னைக்கு போகும்போது 8 வீடை பார்த்து பொறாமப்பட்டிருக்கிற, 4 காரை 10 ஆசைப்பட்டிருக்கிற, பிறன்னு அவனுக்கு எவ்வளவு நல்லா இது இருக்குது, பாடி இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு பார்த்து பொறாமப்பட்டிருக்கிற, உன்னுடைய பிறனுடைய எதையும் இச்சிக்காது இருப்பாயாகன்ற கற்பனைய 10வது கற்பனையும் உடைச்ச வரங்கள உன்னா அவர் சொல்லிட்டு போறார். அன்னைக்கு எந்த விதமான ஜபமோ நீ பண்ணல, பைபிளும் படிக்கல, படிச்சு படிக்காம தேவனையும் தேடாமல் முதல் பிரதானமான கற்பனையும் தேவனை முழு இதயத்தோடு நேசிக்கணும்ன்ற கற்பனையை நீ உடைச்சிட்ட. நேரம்ன்றது வந்து நான் உனக்கு கொடுத்த ஒரு பிரஷியஸான ஒரு காரியம், டைம். 30 வருஷமோ 40 வருஷமோ 50 வருஷமோ நான் கொடுத்துருக்கிற டைம் உனக்கு, கிருபா டைம், அது கிரேஸ் டைம். இங்கத்தான் திருந்த முடியும், இங்கத்தான் மனம் திரும்ப முடியும், இங்கத்தான் மாற முடியும்ன்ற ஒரு டைம். நரகத்துல ஒரு நிமிஷம் கேட்கறாங்க, ஒருத்தருக்கும் ஒரு டைம் கொடுக்க முடியாது, கிரேஸ் டைம். ஆனா உனக்கு கிடைச்சிருக்கு. ஆனா அந்த டைம் நீ என்ன பண்ற, வீணா செலவு பண்ற, வீணான மாயான காரியத்துக்கு, உலக சிற்றின்பங்கு உலக காரியத்துக்கே செலவு பண்ணி நேரத்தை எவ்வளவு போக்கி இருக்கிற, எவ்வளவு வேஸ்ட் பண்ணிருக்கிற உன் டைம். அதுக்கெல்லாம் நீ கணக்கு கொடுக்க வேணா. என் டைம், நான் கொடுத்த டேலண்ட்ஸ் என்ன பண்ண, எத்தனையோ பேர் பிறக்கும் போதே கண் இல்ல, காது இல்ல, வாய் இல்லாம பிறக்க வச்சிருக்கனே. அவனுக்கு கண்ணை கொடுத்து, ஒரு பொண்ணுக்கு கண் இல்லையா, நான் இது கேள்விப்பட்ட, ஒரு பொண்ணுக்கு வந்து கண் இல்ல, அவளுக்கு மார்க், அந்த காலத்துல எல்லாம் அந்த தொட்டு தொட்டு படிக்கிற புக் இருக்குது தெரியுங்களா, அந்த மாதிரி புக்கு கொடுத்துருக்காங்க அவளுக்கு, மார்க் புக்கு தான் அப்படி எழுதினாங்களாம். அதை படிச்சு 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 என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பண்ணு கையில பொண்ணுக்கு கையில இதே போய் இதெல்லாம் பெருசாயிருச்சான், பெருசா உணர்வே போயிருச்சான், ஃபீலிங்கே போயிடும். கொஞ்ச நேரம் தான் அவ்வளோ படிச்சிருக்கிறான், உணர்வே போயிருச்சு, இனிமே படிக்க முடியாதுன்னு சொல்லி அவ என்ன பண்ண, ரொம்ப வருத்தப்பட்டு விரலியே வெட்டிக்கிட்டாலாம். கொஞ்சம் கொஞ்சம் ரத்தம் வந்தாலும் பரவாயில்ல, நான் உணர்ந்து படிக்கணும்னு மார்க் புக்கு படிச்சு அது பார்த்தாலும் உணர்வு போயிருச்சு, அதுக்கு உணர்வு இல்லை. போன உடனே இல்லம்மா அவ்வளோதான், அவனால படிக்க முடியாதுன்னா கண்ணீரோடு அழுகுறானா, அழுது என்ன பண்ற, ஐயோ என் மார்க் புக்கே எடுத்துக்கிட்டு அந்த புக்ல திறந்துட்டு அப்படியே கண்ணில் கண்ணீரா வருது, வாயில முத்து கொடுத்தா அவருக்கு அப்பதான் தெரியுதான், ஓ என் வாயில உணர்வு இருக்குது இல்ல. அவ வாழ்க்கை முழுவதும் வாயில இப்படி 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 வச்சு பயில படிச்சாலாம், அப்படி எல்லாம் இருக்குதே, உனக்கு நான் கண்ணு கொடுத்துருக்கேன். அவளை கதையை போட்டு காட்டுவார், எப்படி இருக்கும், உனக்கு கண்ணு கொடுத்துருக்குற, நேரம் கொடுத்துருக்குற, படிப்பை கொடுத்துருக்குற, அறிவை கொடுத்துருக்குற, எந்த வேதத்தின் மூலமா அவங்ககிட்ட பேசுறேன், எவ்வளவு நேரம் இதுக்கு செலவிட்ட, நாங்க சொல்ல முடியும் அவருக்கு எவ்வளவு நேரம் நீ இதுக்கு செலவிட்ட, முழு வாழ்க்கை உன் நேரம் உன் எனர்ஜி பணம் எல்லாமே உலகத்துக்காகத்தானா, சிற்றின்பத்துக்காகத்தானா, இச்சைகளுக்குத்தாகத்தானா, நீ செஞ்ச நல்ல காரியங்களை எடுத்து பாரு, ஆண்டவரே அதை செஞ்சிருக்கிறேனே, இதை செஞ்சிருக்கிறேனே, எதற்காக, மனிதர்கள் காண வேண்டும் என்பதற்காகத்தான் நீ செஞ்ச. ஞாயிற்றுக்கிழமை ஒழுங்கா வந்துருவ, எதுக்காக, மனிதர்கள் காண வேண்டும், நீ ஒரு கிறிஸ்தவன் எல்லாம் நினைச்சுக்கணும். ஆகவே மிஸ்டர் ராஜ் அவர் நிக்க வைக்கிறாங்க, எப்படி இருக்கும் அவருக்கு, ராஜ் இவ்வளவு நேரம் டீடைல்ஸ் படிச்சது உன்னுடைய வாழ்க்கையின் ஒரு நாள், ஒரு நாள் அதை இன்னும் டீடைல்ஸ் நிறைய விட்டுட்டோம், இன்னும் சொல்ல போறோம், இதை படிச்ச டைம் இன்னும் டீடைல்ஸ் இருக்குது. ஒரே நாள் நீ வாழ்ந்த 20-30 வருஷம் டீடைல்ஸ் எப்படி இருக்கும், அடுத்த நாள் படிப்போமா, அடுத்த வாரம் விடுவாரா இல்லைங்க, படிச்சு முடிப்பாருங்க அவரு, அவரு ஒரு நாள்லயே நொந்து மனுஷன் சுக்குநூறா இருப்பாரு. அடுத்த வாரம், அடுத்த வருஷம், 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், சின்ன வயசுல இருந்து எடுத்து பார், குழந்தையா பிறந்ததுல இருந்து தகப்பன் தாயும் கணம் பண்ணுன்னு நான் போட்டிருக்கிறேனே, ஒரு நாளாவது மனசு பூர்த்தியா அவன் பெற்றோர்களுக்கு கீழ்படிஞ்சு நடந்திருக்கிறியா, எப்பப்பார் ஆர்குமெண்ட், எப்பப்பார் சண்டை, எப்பப்பார் கண்ணை உருட்டுறது, அவங்கள முறைக்கிறது, இப்படித்தானே நடந்திருக்கிற வாழ்க்கையெல்லாம், எப்பயாவது ஒரு நாளாவது பெற்றோர்களுக்கு, பிள்ளைகளே உங்க பெற்றோர்களுக்கு கீழ்படிந்து, கர்த்தருக்குள் கீழ்படிந்து நடங்க நீ நடந்திருக்கிறியா, அப்படி என்ன சொல்லுவான் ராஜ். ராஜ்ல நம்மள பாக்கணுங்க, என்ன சொல்லுவார் ராஜ், உன் இருதயம் எப்ப பாரு இருமாப்பான இருதயம். அது மாத்திரம் இல்ல, உள்ளெல்லாம் எடுத்து வெளியே காட்டுவார்னா அப்பதான் நம்ம புள்ளன்னு நம்ம நினைச்சு ஆசையா வைக்கணும். அந்த புள்ள மனசுல என்ன நினைக்குது நம்மளை பத்தி நமக்கு தெரியுமா, நமக்கு தெரியாது. அன்னைக்குத்தான் அப்பா அம்மா கேட்பாங்க, இவ்வளோ நினைச்சிருக்குதா என்ன பத்தி, இந்த அம்மா அப்பா அம்மா செத்தா போதும், எப்படா ஆசாவாங்க அப்படின்லாம் நினைச்சதெல்லாம் அன்னைக்கு வெளிப்படுத்த மாட்டாரு எவ்வளவு பட்டி. அப்போ அப்பா அம்மாவே அந்த பிள்ளைய பார்த்து இந்த மாதிரி ஒரு மிருகத்தையா நம்ம வளர்த்தோம். இன்னும் ஹஸ்பண்ட் பக்கத்துல யோசிச்சு பாருங்க, அந்த ஹஸ்பண்ட் ரகசியம் எல்லாம் வெளியே வரும், அவர் எத்தனை வாட்டி இந்த வைஃப் செத்துட்டு நம்ம ஒரு அழகான கல்யாணம் பொண்ண கல்யாணம் பண்ணா நல்லா இருக்குமே நினைச்சாரோ அதெல்லாம் வெளியே வரும். அப்பா எத்தனை வாட்டி இந்த தப்பா நினைச்சிருப்பாங்க அதெல்லாம் வெளியே வரும். அப்போ அந்த வைஃப் ஹஸ்பண்டை பார்த்து எப்படி நினைக்கும், நீ யாருன்னு வெளிப்படுற ஒரு நாள், நம்ம மனசுல ஓடுறதெல்லாம் வெளிப்படுற ஒரு நாள், வைஃப பத்தி எல்லாம் வெளியே வரும், எப்படி இருக்கும், வெளியவே தாங்க முடியும், உள்ள எல்லாம் பார்த்தோம்னா எப்படி இருக்கும், அமேசிங் டே இல்லைங்களா. அது ஒரு ஒரு கற்பனை தான், இதெல்லாம் யோசிச்சு பார்த்தோம்னா இதெல்லாம் உண்மைங்க, நடக்க போகுது பாருங்கள. எல்லாம் அது மாத்திரம் இல்லாம ஒருத்தருடைய நாள் அப்படின்னா அங்க நிக்கிறவங்க எல்லாரும் அப்பா ஒருத்தனையே அப்படி பெண்டு வாங்குறாரே அவனை விட மோசமா நம்ம செஞ்சிருக்கிறோமே, நம்ம டேர்ன் வரும்போது நடுங்கிக்கிட்டு வரமாட்டாங்க, வா டீச்சர் எனக்கெல்லாம் டீச்சர்கிட்ட அடி வாங்கணும்னா ஒருத்தனுக்கு ஓம்பருக்கு ஒரு 8 மார்க் எடுத்திருக்கிறான், நான் 5 மார்க் எடுத்திருக்கிறேன், 8 மார்க் அவனுக்கே அந்த அடினா 5 மார்க்னுக்கு எவ்வளோ பயம் பிடுங்கிக்கும். அப்படி தாங்க இருக்கும் பயங்கர டெரர், நோயிங் த டெரர் ஆஃப் த லார்ட். கடவுள் எவ்வளோ வித்தியாசமானவர்னு அன்னைக்கு பார்ப்போம். ஏன்னா நோ மட்சி வெறும் வெள்ள சிங்காசனம் தான், ஒரு ரெயின்போ இல்ல, இறக்கம் இல்ல, மத்தியஸ்தர் இல்ல, அவர் ரொம்ப வித்தியாசமா இருப்பார். பட்சபாதம் இல்லாமல் ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவனவன் கிரியைக்கு தக்கதாக கொடுக்கிற ஒரு நாள்ல கடவுள் இதுவரைக்கும் தன்னை அப்படி வெளிப்படுத்தினதே இல்லை. எப்பப்பார் இறக்கத்தை மிக்ஸ் பண்ணி தான் மனுஷனை பார்த்திருக்கிறார். ஆனா அன்னைக்கு பாக்குற மாதிரி பார்க்கவே முடியாது, பயங்கரமா இருக்கும் அந்த நாள். புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. சரி, நம்ம தொடர்ந்து பார்ப்போம். புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, இதை பத்தி நம்ம ஆச்சரியப்படக்கூடாது. ஒவ்வொரு மனுஷனுடைய கிரியைக்கு தக்கதாக ஆண்டவர் நியாயம் தீர்ப்பாருன்னு பல வசனங்கள் பைபிள்ல போட்டிருக்கு, பல வசனங்கள். உதாரணத்துக்கு சில வசனங்களை படிப்போமே, ஒருத்தர் வேகமா படிங்க. சில வசனங்கள் இருக்கு, எரேமியா 17:10, இன்னொருத்தர் 2 கொரிந்தியர் 5:10 எடுக்கலாம். 2 கொரிந்தியர் 5:10, எரேமியா 17:10.
கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளுக்கும் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரைகளை சோதித்து அறிகிறவருமாய் இருக்கிறேன்.
சொன்னும் பாருங்களேன், வெரி அமேசிங். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா உள்ளிருந்து ஒவ்வொரு மனுஷனுடைய எல்லாத்தையும் ஆராய்ந்து அவனவன் பலனுக்கு ஏற்றதாக கொடுக்கிறவராய் நான் இருக்கிறேன். 2 கொரிந்தியர் 5:10 படிங்களா.
ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும் படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நாரசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும்.
வெளிப்பட வேண்டும், விசுவாசிக்கு சபைக்கு பேசுறார் இது பாருங்களேன். மத்தேயு 16:27.
மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார்.
பாருங்க, எல்லா வசனம் இன்னும் நான் நிறைய கொடுத்துட்டே போலாம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, 55 வசனங்க கிட்ட பைபிள்ல வருது நியாய தீர்ப்ப பத்தி. எல்லா வசனம் பாத்தீங்கன்னா, எல்லா வசனம் நீங்க ஒரு கன்கடன்ஸ் எடுத்து போய் பாருங்க, எப்படிங்க நியாய தீர்ப்பு நடக்கும்னா, எல்லா வசனங்களும் ஒரு வசனம் தவறாம அவனவன் கிரியைக்கு தக்கதாக நடக்கும். ஆனா அந்த நியாய தீர்ப்புல வித்தியாசமான தண்டனைகள் இருக்கும். எல்லோருக்கும் ஒரே தண்டனைன்னு இல்ல, வித்தியாசமான தண்டனைகள் இருக்கும். யாருக்கு அதிக தண்டனை, யாருக்கு குறைவான தண்டனை, நம்ம போன வாரமே பார்த்த மாதிரி மத்தேயு 10 உங்களுடைய சுவிசேஷத்தை கேட்டு அவங்க ஏற்றுக்கொள்ளாம போயிட்டா என்ன பண்ணுங்க, கால் தூச தட்டுத்து வந்துருங்க. ஏன், நியாய தீர்ப்பின் நாளிலே சோதோம் குமாராக்கு நடக்கிறத விட அவர்களுக்கு நடக்கிறது பயங்கரமா இருக்கும் அப்படின்ற. ஏன், யாருக்கு அதிகமான ஸ்லாக்கியமோ, யாருக்கு அதிகமான வெளிச்சம் கிடைச்சிருக்கிறதோ அவங்களுக்கு அதிகமான தண்டனை. பாருங்களேன், அவ்வளவு சோதோம் குமாரா, இன்னும் சீரு தீது கப்பர்ணமே, நீ நியாய தீர்ப்பு நாளிலே சீரு தீதுவுக்கு நடக்கிறத விட உனக்கு பயங்கரமா இருக்கும்ன்றாரு. ஏன், உன்னில் செய்த அற்புதங்கள் அங்க செஞ்சிருந்தா, புறமதஸ்தர் தேசத்துல செஞ்சிருந்தா அவங்க எப்பவோ மனம் திரும்பி இருப்பாங்க. ஆனா இவ்வளவு சத்தியத்தை கேட்டு இவ்வளவு அற்புதங்களை பார்த்து இன்னும் திருந்தாம இருக்கிறியே, ஆனா உனக்கு பயங்கர தண்டனை அப்படின்றார். யாருக்கு நிறைய வெளிச்சம் கிடைச்சிருக்கோ, யாருக்கு நிறைய ஸ்லாக்கியம் கிடைச்சிருக்கோ அவங்களுக்கு தான் ரொம்ப ஹாட்டான ஹெல், பயங்கரமான தண்டனை. அங்கத்தான் புரிஞ்சுக்கணும், கிறிஸ்தவங்க ஊர் சுத்திட்டு இருக்காங்க சொல்லிட்டு எங்களுக்கு ஒன்று நியாய தீர்ப்பு இல்ல, மனம் திரும்புதலே இல்ல, மனம் திரும்புதல் கனியா இல்ல, ஆனா எங்களுக்கு நியாய தீர்ப்பு இல்ல. ரொம்ப நியாய தீர்ப்பு உங்களுக்கு தான்ன்றாரு போர். ஏன்னா ரொம்ப நீங்க தான் கேட்டிருக்கீங்க, ரொம்ப சத்தியம் உங்களுக்கு தான் தெரியும் அப்படின்றாரு. ஆகவே பல இடங்கள்ல போட்டிருக்கு, பரிசேயர்களை பார்த்து சொல்றாரு உங்களுடைய தண்டனை பெருசு அப்படின்றாரு. சரி, ஒரு சில வசனங்களை படிப்போம். மத்தேயு 12:38 படிங்களா.
பின்னும் அவர் உபதேசம் பண்ணுகையில் அவர்களை நோக்கி, நீண்ட அங்கிகளை தரித்துக் கொண்டு திரியவும், சந்தை வேலைகளில் வந்தனங்களை அடையவும், ஜபாலயங்களில் முதன்மையான ஆசனங்களில் உட்காரவும், விருந்துகளில் முதன்மையான இடங்களில் இருக்கவும் விரும்பி, விதவைகளின் வீடுகளை பட்சித்து பார்வைக்கு நீண்ட ஜபம் பண்ணுகிற வேத பாலகரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் அதிக ஆக்கினையை அடைவார்கள் என்றார்.
அதிக ஆக்கினை அடைவார்கள், அவங்களுக்கு தான் பெரிய ஆக்கினை அப்படின்றார் பாருங்களேன். அதனாலதான் ஒரு பாவி இந்த உலகத்தில் நல்ல ஆயுசோடு நல்ல செழிப்போடு வாழ்றதை விட பெரிய தண்டனை கடவுள் அவனுக்கு கொடுக்கவே முடியாது. ஒரு பாவி, அதனால தான் வேதத்தில் என்ன போட்டிருக்கு, அவன் பிறவாம இருந்தாலே நலமா இருக்கும் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா, ஒரு மனுஷன் கடைசி வரைக்கும் மனம் திரும்பாம நரகத்துக்கு போறதை விட அவன் சீக்கிரம் செத்துட்டா அவனுக்கு நல்லது. புஸ்தகம் பேஜஸ் குறையும், அவனுடைய தண்டனை குறையும். அவன் அதிகமா வாழ்ந்து வாழ்ந்து மனம் திரும்பாம வாழ்ந்து வாழ்ந்து தொடர்ந்து போறது வந்து அந்த பேஜஸ் கோபாக்கினை குவித்து கொண்டிருக்கிறாயா அதிகப்படுத்துகிறாயா அப்படின்ற. அதனாலதான் பெரிய பயங்கரம், யாருக்கு யாரு காஸ்பலை கேட்டு காஸ்பலை கேட்டு தங்களை மனம் திரும்பி ஆண்டவர் பக்கம் மாத்தி வாழ்க்கையை மாத்திக்காதவர்களுக்கு திருப்பி 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 அதிகமான சத்தியங்கள்ல இருந்து காஸ்பலை கேட்டு இன்னமும் மாறாதவர்களுக்கு தண்டனை அதிகம். யாருக்கு அதிகமான சிலாக்கியமோ யாருக்கு அதிகமான வெளிச்சமோ, சோதோம் குமாரா வேசித்தனோனா வேசித்தனோ பாவிங்கன்னா இப்போ ஹோமோ செக்ஷுவல்ஸ் அவங்களுக்கு கிடைக்கிற தண்டனையோட நாடகம் போடுறவங்களுக்கு அதிக தண்டனை பாருங்களேன். அதாங்க அப்படித்தாங்க ஜட்மெண்ட் உடைய கிரைடீரியா இருக்க போது, ரொம்ப பயங்கரம் தான். ஆனா இதுல இருக்கிற நம்பிக்கை என்ன, வாட் இஸ் த ஹோப், நமக்கு இருக்கிற நம்பிக்கை என்ன, புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, ஒவ்வொரு மனுஷனுடைய கிரியையின் புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஒரு நம்பிக்கை என்ன, ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா, இன்னொரு புஸ்தகம் திறக்கப்பட்டன, இன்னொரு புக், த புக் ஆஃப் லைஃப் பாருங்களேன். ஆனா பயங்கரம் தான், அவருக்கு முன்னாடி நிக்கும் போது ரொம்ப ஸ்கேரி ரொம்ப பயங்கரம் தான். ஆனா என்ன சொல்லப்படுது, இன்னொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டன. அது என்ன இன்னொரு புஸ்தகம், இன்னொரு புஸ்தகம் என்ன அப்படின்னா, அவர் நியாய தீர்ப்புக்கு முன்பதாக நிற்கும் போது நடுங்கி வேதனைப்பட்டு தான் போறோம். ஆனா இன்னொரு புஸ்தகம் இருக்கு, அதுதான் மனுஷ குலத்துக்கு இருக்கிற நம்பிக்கையே. இன்னொரு புஸ்தகம், ஒவ்வொரு மனுஷனுடைய முடிவும் அதை பொறுத்து தான் இருக்குது. யார் இந்த புஸ்தகத்தை எழுதினது, என்ன புஸ்தகம் இது, ஜீவ புஸ்தகம், தேவன் எழுதின புஸ்தகம். உலகம் உண்டாவதற்கு முன்பதாகவே தான் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுடைய பெயர்களை இதுல போட்டிருக்கிறார், அந்த மக்களுடைய பெயர்களை போட்டிருக்கிறார். அவர்களுக்காகத்தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தாரு. இயேசு அதான் சொன்னார், என் பிதா எனக்கு தந்தவர்களுக்காக நான் இங்க வந்திருக்கிறேன், அவர்களில் ஒருவரையும் நான் இழக்க போவதில்லை அப்படின்னு இயேசு சொன்னார். தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட முன்குறிக்கப்பட்ட, தி புக் ஆஃப் ப்ரீடெஸ்டினேஷன் வாங்க, முன்குறிக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட புஸ்தகம். லூக்கால கூட சொல்றாரு, பேய்கள் உங்களை பார்த்து விரல்தேன்னு நீங்க ரொம்ப சந்தோஷப்படாதீங்க, அதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல, உங்க புத்தகம் உங்க பேர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதே அதனால சந்தோஷப்படுங்க. நியாய தீர்ப்புல எப்படி இருக்கும், என் பேர் அந்த புக்ல இருந்துருச்சுன்னா அதுலதான் சந்தோஷப்படணும். ரெவலேஷன்ல அடிக்கடி அந்த புக்கை பார்த்திருக்கோம் பாருங்க, ரெவலேஷன் 3:5 படிங்களா, அடிக்கடி அந்த புக் வருது பாக்கலாம். 13:8 இன்னொருத்தர் படிக்கலாம், 5:3.
இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையா இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து.
இல்ல ரெவலேஷன் 3:5,
ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும், ஜீவ புஸ்தகத்தில் இருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை
பாருங்களேன். அந்த ஜீவ புஸ்தகம் அங்க வருது, அவன் பேரை நான் எடுக்க மாட்டேன். இன்னொன்று ரெவலேஷன் 13:8 படிங்களா,
உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டிகளுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள்.
பாருங்களேன் அங்கேயும் வருது ஜீவ புஸ்தகம் 17:8.
நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை, அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறது. உலக தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் இருந்ததும் இராமல் போனதும் இனி இறப்பதுமாயிருக்கிற மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள்.
இந்த இதான் புஸ்தகம் வந்துகிட்டே இருக்கு பாருங்களேன். இன்னும் 21:27 போட்டிருக்கு, 22:19 போட்டிருக்கு. இந்த ஜீவ புஸ்தகம் மீட்கப்பட்டவர்களுடைய ரிஜிஸ்டர், கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய ரிஜிஸ்டர் அங்க இருக்குது. ஆனா இவர்கள் எல்லோரும் ஒரு ரெஸ்கியூ புக் மாதிரி, இவங்க ஒருத்தர் தான் அதுல தப்பிக்க போறாங்க. தப்பிக்க போறதுன்னா இதை கவனமா கேட்கணும் இந்த சத்தியத்தை. வேதம் சொல்லுது எல்லோரும் கிரியைகளின் படித்தான் நியாய தீர்க்கப்பட போறாங்க, ஒரு எக்ஸப்ஷன் இல்லாம, விசுவாசியும் சரி அவிசுவாசியும் சரி கிரியைகள் படித்தான் நியாய தீர்க்க போறாங்க. எந்த நியாயத்தீர்ப்புக்கு போட்டிருக்கிற வசனங்கள் எதுவுமே எந்த வசனமோ இயேசுவை விசுவாசிப்பதுனாலயோ, இயேசுவை விசுவாசித்ததுனால நியாயத்தீர்ப்புல தப்பிச்சுக்க முடியும் ஒரு வசனமும் போடுது. புரியுதுங்களா? நியாயத்தீர்ப்பு அன்னைக்கு உன் விசுவாசம் உன்னை காப்பாத்திருச்சு, உன் கிருபை உன்னை காப்பாத்திருச்சுன்றது ஒரு வசனமும் இல்லை. நியாயத்தீர்ப்புன்னு வந்துருச்சுன்னா நியாயத்தீர்ப்பு ஒரே கிரைட்டீரியா தான், கிரியைகள் எங்க, அது ஒண்ணுதான். இது ரெண்டும் எப்படிங்க ரெக்கன்சைல் பண்றது? ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுறது விசுவாசத்தினால் ரட்சிக்கப்படுறான், கிருபையினால ரட்சிக்கப்படுறான், ஆனா நியாயத்தீர்ப்புல கிரியைகள்னால நியாயத்தீர்க்கப்படுறான். இது ரெண்டும் எப்படி? ஒரு ஜீவ புஸ்தகம் இருக்குது, அந்த ஜீவ புஸ்தகத்துல இருக்கிற எல்லோரும் ரட்சிக்கத்தான் பட போறாங்க. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க அவங்க பரலோகத்துக்கு தான் போக போறாங்க. அந்த ஒரு புக் இருக்குது, இன்னொரு புக்கு கிரியைகள் புக் இருக்குது. இது ரெண்டும் எப்படி ஒத்து வைக்கிறது? எப்படி தெரியுமா ஒத்து வைக்கிறது? சில பேர் சொல்லுவாங்க, எப்படி தெரியுங்களா சகோதரர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எப்படி தெரியுமா ஒத்து வைக்கிறது? கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எல்லோரும் அவர்கள் விசுவாசித்து தேவனை ஏற்றுக்கொண்டதினால் ரட்சிக்கப்பட்டதினால் அவர்கள் கிரியைகள் புத்தகத்தையே தேவன் பார்க்காமல் அவர்களுடைய ஜீவ புஸ்தகத்தை பார்த்து, ஜீவ புஸ்தக இயேசு விசுவாசித்திருக்கிறியா, ரட்சிக்கப்பட்டியா, விசுவாசத்தினாலேயே ஒருவன் நீதிமான் ஆகிறான் என்று மார்ட்டின் லூத்தர் சொல்லி இருப்பதனால் அவர்கள் எல்லோரும் பரலோகத்துக்கு போறாங்க. மற்றவர்களை எல்லாரையும் ஆண்டவர் அவன் என்ன பண்ணான்னு பார்த்து 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 சரியா கொடுக்க போறாரு அப்படின்னு தான் ஊர்ல எல்லாரும் நிறைய பேர் சொல்றது. ஆனா அது செஞ்சா தேவன் நீதியா ஜட்ஜ் பண்றவரா யோசிச்சு பாருங்க. அது எவ்வளவு முட்டாள்தனம்னு கூட யோசிச்சு பார்க்கணும். நீதியோருடைய நியாயத்தீர்ப்பு அப்படி செஞ்சா பவுல் எதுக்குங்க சொல்லணும்? நியாயத்தீர்ப்பு வரப்போகுது என்பதற்காக என் மனசாட்சி நான் சுத்தமா வச்சுக்கிறேன் பவுல் ஏன் சொல்லணும்? பேதுரு 1:17 ஏன் சொல்லணும்? ஒருவரையும் பட்சபாதம் இல்லாமல் அவனவன் கிரியைக்கு தக்கதாக நியாயத்திருக்கிறவர் நீங்கள் பிதாவென்று அழைக்கிறதுனாலே பயத்தோடு நடந்து கொள்ளுங்க. ஏன் நடக்கணும்? அவர் அப்படி செய்யறது இருந்தா என்னத்தான் எஸ்கேப் எஸ்கேப்னு விட்டாருனா ஏன் அப்படி நடக்கணும்? யோசிச்சு பாருங்களேன், அது பைபிளுக்கே முரணானது. அதனால்தான் நம்ம ஊர்ல கிறிஸ்தவம் கெட்டு குட்டி சோறா இருக்கு. அப்படி யாருமே நினைச்சது இல்ல, பயங்கரமான போதனை அப்படி இல்லவே இல்லை. எல்லோரும் சபையை எடுத்து பார்த்தா நீதிமான்களே எல்லாம் சபையும் டபுள் ஸ்டாண்டர்ட் மாதிரி ஆயிரும். அப்போ உலகத்தை ஒரு விதத்துல நியாயத்திற்கு, விசுவாசிகளை ஒரு விதத்துல நியாயத்திற்கு, ரொம்ப தப்பா போயிடும். பாருங்களேன், பைபிள்ல விசுவாசிகளையும் கிரியைக்கு தக்கதாகத்தான் நியாயத்திற்கு போறார் என்பதையே இந்த புக்லயே பார்ப்போமே. 2:23 படிங்களா, ரெவலேஷன். இந்த வசனமே சொல்லுது, மரித்தோர் எல்லோரையும் அவர் கிரியைகளின் படித்தான் நியாயம் தீர்க்கிறாருன்னு. ஒரு எக்ஸப்ஷனும் இல்ல. 2:23 சபைக்கு சொல்றாரு, என்ன சொல்றாருங்க?
அவருடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொள்வேன், அப்பொழுது நானே உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின் படியே பலன் அளிப்பேன்.
யாருக்கு பார்த்து சொல்றாரு? சர்ச்சுக்கு பார்த்து சொல்றாரு. சர்ச் உங்க கிரியையின் படித்தான் நான் பலன் அளிக்க போறேன் ஜட்ஜ்மெண்ட்ல அப்படின்னு சர்ச்சுக்கு பார்த்து சொல்றாரு. அதே ரெவலேஷன் 22:12 படிங்களா, கடைசியில.
இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின் படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது.
ஆகவே இது ரெண்டும் எப்படிங்க நம்ம ஒப்புரவு பண்றது, ரெக்கன்சைல் பண்றது? ஒரு பக்கம் கிரியைகளின்படி தான் நியாயம் தீர்ப்பாரு, இன்னொரு பக்கம் வேதம் தெளிவாக சொல்லுது ஒரு மனுஷனும் கிரியைகளின்படி இல்ல விசுவாசத்தின்படி கிருபையின்படி ரட்சிக்கப்படுகிறான் அப்படின்னு சொல்லுது. ஆனா இதை எப்படி நம்ம ரெக்கன்சைல் பண்றதுன்னா இதைத்தான் தெளிவான புரிஞ்சுக்கணும். ஒரு மனுஷனுடைய இருதயத்தின் நிலைமை வந்து அவனுடைய கிரியைகளை வச்சுதான் வேதம் எடை போடுது. இருதயத்தின் நிலைமை கிரியைகளை வச்சுதான் இட போடுது. ஒரு மனுஷன் ஆட்டுக்குட்டியானவருக்கு சொந்தமானவனா இல்ல பாபிலோனுக்கு சொந்தமானவனா இல்ல மிருகத்துக்கு சொந்தமானவான்றத எப்படி இட போடுறது? கிரியையை தான் வெளியே இட போட முடியும். உன் ஃபீலிங்கோ உன் ஜபமோ நீ என்ன சொல்றியோ இல்ல, உன் கிரியைகள் எப்படி இருக்குன்றதான் இடம் போடணும். பாருங்களேன், தேவன் உலகத்தை உண்டாவதற்கு முன்பதாகவே ஒரு மனிதர்களை தெரிந்து கொண்டு ஜீவ புஸ்தகத்தில் அவங்க பேரை போட்டுட்டு அவங்களுக்காக இயேசுவை இந்த உலகத்தில் அனுப்பி இயேசு அவங்களுக்காக மரித்து அவங்க காஸ்பலை கேட்டு மனம் திரும்பி புது சிருஷ்டியாய் பரிசுத்தாவியை பெற்று இருந்தாங்கன்னா அவங்க புது சிருஷ்டியா மாறுவாங்க. புது சிருஷ்டியா மாறினவங்க புது வாழ்க்கை புது கிரியைகள் அவர்களுக்கு இருக்கும். அப்படி இல்லாம இருக்க முடியாது. ஏன்னா வேதம் எடை போடுறது, விசு கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு வேதம் சொல்லுது இல்லையா. உங்ககிட்ட உண்மையான விசுவாசம் இருந்துச்சுன்னா, நீ உண்மையான விசுவாசியா இருந்தீன்னா வேதம் எப்படி பாக்குது, உனக்கு கிரியைகள் இருக்கணும். ஆண்டவர் அதனால அந்த நாள்ல கிரியைகள் இல்லாம விசுவாசத்தை வச்சு உனக்கு விசுவாசம் இருக்கு, மெய்யான ரட்சிக்கிற விசுவாசம் இவனுக்கு இருக்கு, அதனாலதான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், இவனை அதனாலதான் நான் காப்பாத்துறேன். ஆண்டவர் எதை வச்சு நிரூபிக்க போறார் உலகத்துக்கு, அந்த நாள்ல உன் கிரியைகள் தான். உனக்கு உண்மையான தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தா, உண்மையா நீ ரட்சிக்கப்பட்டிருந்தா, உண்மையா உனக்கு விசுவாசம் இருந்தா, அந்த நாள்ல அவரு காட்டுறது உலகத்துக்கு இவன் உண்மையாவே விசுவாசி, விசுவாசம் ஜீவனுள்ள விசுவாசம் அவனுக்குள்ள இருக்குன்றது வெளிப்படுத்தி உலகத்துக்கு நிரூபிக்கிறது எப்படி தெரியுமா, அவன் கிரியைகள் தான். புரியுதுங்களா? ஒரு வசனம் படிப்போம், யாக்கோபு 1:17.
நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்தில் இருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது.
20 படிங்க.
மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் என்னது என்பதை மறந்து விடுகிறான்.
இரண்டாவது அதிகாரம் இருக்கலாம், 2:18 படிங்க.
ஒருவன், உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு, கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே.
அவர் என்ன சொல்றார் யாக்கோபு 17, அதுலயே படிங்க.
அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததா இருக்கும்.
விசுவாசம் கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது. ஒருவன், எனக்கு விசுவாசம் உண்டு ஆனா கிரியைகள் இல்லைன்னா வேதம் என்ன சொல்லுது, பொய்காரன். நீ ஒரு பொய்காரன், உனக்கு விசுவாசம் இருந்தா நான் என் விசுவாசத்தை எப்படி காட்டுவேன்றார் யாக்கோபு. எனக்கு விசுவாசம் இருக்கிறது, என் விசுவாசத்தை நான் கிரியைகள் மூலமாய் காமிப்பேன் அப்படின்றாரு. பாருங்களா அதுலயே 20 படிங்களா.
வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ.
அறிய வேண்டுமோ, பாருங்களா இப்படி 24.
அதனால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே.
பாருங்களேன் யாக்கோபு எல்லாம் தெளிவுபடுத்துறாரு திருப்பில. பாருங்களேன் கிரியைகள், மனுஷன் நீதிமான் ஆக்கப்படுறது விசுவாசம், அவனுக்கு உண்மையா விசுவாசம் வந்து கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டு ரட்சிக்கப்பட்டிருந்தானா, அவனுக்கு என்ன இருக்கும், கிரியைகள் இருக்கும். அதான் நம்ம பாக்குறோம், கிரியைகள் இருக்கும். 26 படிங்க அதுலயே.
அப்படியே பாவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததா இருக்கிறது.
இன்னும் எவ்வளவு உதாரணம் கொடுத்துட்டே போறாரு அவர். அப்பா நீ விசுவா, கிருபையினால ரட்சிக்கப்பட்ட, இதுல ரட்சிக்கப்பட்ட, ஆனா நாம் ரட்சிக்கப்படுறது விசுவாசத்தினாலதான், கிருபையினாலதான் ரட்சிக்கப்படுறது, ஆனா நாம் நியாய தீர்க்கப்படுகிறது அந்த விசுவாசத்தினால் உருவாகிற கிரியைகள்னாலதான் நியாய தீர்க்கப்படுகிறோம். கிரியைகள் இல்லாத நான் விசுவாசின்னு சொன்னா நீ பொய்யனா இருக்கிறேன்னு வேதம் சொல்றது. புரியுதுங்களா? இப்படித்தாங்க ரெக்கன்சைல் பண்றது. எப்படி ரெக்கன்சைல்? இயேசு சுவிசேஷங்கள அடிக்கடி அதை சொல்லி இருக்கிறார், அவர்களின் கிரியைகள்னாலேயே அவர்களை அறிவீர்கள். இன்னொரு இடத்துல கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லுகிறவன் அல்லே என்னுடைய பிதாவின் சித்தத்தை செய்கிறவன் சொல்லி இருக்கிறார். மணலின் மேல் வீடு கட்டுறவன் கற்பாறையின் மேல் என் வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவன் சொல்லி இருக்கிறார். ஆகவே ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்னு வரும்போது கடவுள் ஒவ்வொரு மனுஷனையும் அவனுடைய கிரியை தக்கதாக நியாயம் தீர்க்கும் போது ஒவ்வொரு விசுவாசியும் அவர் கிரியையின்படி தான் நியாயம் தீர்க்க போறார். உன் கிரியையின்படி தான் நியாயம் தீர்க்க போறார். எப்படிங்க கிரியையின்படி? முழு உலகத்துக்கும் அவன் உண்மையான விசுவாசி என்பதை நிரூபிக்கிறது அவனுடைய கிரியைகள். அந்த நியாய தீர்ப்புனால இவன் உண்மையாவே ரட்சிக்கப்பட்டான், உண்மையாவே விசுவாசி என்பதை உலகத்துக்கே சர்டிஃபை பண்றது அவன் கிரியைகளை எடுத்து உரைத்து, அவனுடைய கிரியைகளை எடுத்து காமிச்சு, அவனுடைய பரிசுத்தத்தை எடுத்து காமிச்சு இவன் விசுவாசின்னு நிரூபிச்சு தான் அவர் நியாயம் தீர்க்க போறான். ஆகவே அதுக்கும் அதுக்கும் விசுவாசத்தினால் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுவதற்கும் கிரியைகள்னால நியாயம் தீர்க்கப்படுறதும் முரண்பாடான சத்தியம் இல்லை. அது சரியா புடிச்சுக்கிட்டேன்னா ஒண்ணுக்கு ஒண்ணுக்கு மிகுந்த சம்பந்தம், பிரிக்க முடியாத சம்பந்தம் உள்ள சத்தியம். அது தப்பா புரிஞ்சுக்கிட்டு தப்பா போதிக்கிறதுனால தான் அப்படி வருது. ஆகவே கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டிருந்தா அவனுக்கு கிரியைகள் இருக்கும். அதனாலதான் பேதுரு சொல்ற, உங்களுடைய அழைப்பை பரிசுத்த வாழ்க்கையின் மூலமா உறுதிப்படுத்துங்க. நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன்றியா, நீ ரட்சிக்கப்பட்டவன்றியா, அதை நீங்க எப்படி பரிசுத்த கிரியைகள் மூலமா உறுதிப்படுத்துங்க. இந்த உலகத்திலே செய்ய சொல்றார், உறுதிப்படுத்துங்க அப்படின்றார். உலகத்துக்கு கடவுள் காண்பிக்க போறார். அந்த நாள்ல தான் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள், அந்த ஜீவ புஸ்தகம் திறந்துச்சு இல்லையா, யார் யார் பேரெல்லாம் போட்டிருக்கோ அவங்க போட்டவங்க எல்லாம் உண்மையா ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, உண்மையான நற்கிரியைகள் அவங்க வாழ்க்கையில இருந்து பரிசுத்தமாக்கப்பட்டிருப்பாங்க. அதை நிரூபிச்சு தான் எவ்வளோ ஞானமுள்ள தேவன், தான் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் எப்படி ரட்சித்து கிரியைகளோடு அவங்க நிரூபிக்கிறார்கள் தாங்க ஜட்ஜ்மெண்ட். அதனால நம்ம எல்லாம் வஞ்சிக்கப்படக்கூடாது. எல்லா தப்பான போதங்களை கேட்டு என் பேர் அந்த புஸ்தகத்தில் இருக்குன்னா என்ன பண்ணணும், நம்மளுடைய அழைப்பை உறுதிப்படுத்தணும், அதுக்கு ஏற்றபடி உறுதிப்படுத்தணும். ஆகவே சில காரியங்களை, ஒரு ரெண்டு மூணு காரியங்களை நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த ஜட்ஜ்மெண்ட் இந்த நாள்ல வரல, யோசிச்சு பாருங்களேன். எவ்வளோ பேர் இதெல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. முக்காவாசி கிறிஸ்தவம், சொல்ல போனா நம்ம கிறிஸ்தவமே, ரிஃபார்ம்டு கிறிஸ்தவமே, விசுவாசம் ரிஃபார்ம்டு காரியங்கள. மார்ட்டின் லூத்தர் சில காரியங்களை தான் சொன்னார், ஆனா அவரும் கிரியைகள் இல்லாம இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆனா சுவாசத்தினாலேயே அப்படின்னு மார்ட்டின் லூத்தர் சொல்லிட்டாரு, அதையே சொல்லிட்டு இருப்பாங்க. நீ வாழ்க்கை எப்படின்னா இரு, விசுவாசத்தினாலேயே அப்படின்னு. அப்படி இல்லை, வாருங்க நியாய தீர்ப்புல அதெல்லாம் அடிபட்டு போக போகுது. விசுவாசம் உனக்கு இருந்துச்சுன்னா கிரியைகள். ஆனா சாத்தா எல்லாரையும் வஞ்சிக்கிறது, நீ அப்படி தப்பிச்சிருவ இப்படி தப்பிச்சிருவ அப்படின்னு வஞ்சிக்கிறது இல்ல. நம்முடைய உண்மையான நிலை நம்முடைய கிரியைகளை பார்க்கலாம். அதுவே நம்ம வாழ்க்கையை நம்ம சோதித்து பார்க்கணும், வாழ்க்கையை சோதித்து பார்க்கணும். இன்னும் இயேசுகிட்டே வராதவர்கள், வராதவர்கள் நீங்க என்ன பண்ணணும், ஓடி அவர்கிட்ட தான் போகணும். அவர் தாங்க நமக்கு உண்மையான விசுவாசத்தை கொடுத்து, மனம் திரும்புதலை கொடுத்து, அவருக்கு பிரியமா நம்ம பாவங்களை அழித்து அவருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழும்படிக்கு நம்ம இருதயத்தை மாத்திரம் நற்கிரியைகள் நம்ம வாழ்க்கையில வரும்படி. நியாய தீர்ப்புல நம்ம நிற்கும் போது நற்கிரியில் இயேசு தான் வர வைக்கும். விசுவாசிகளா இருக்கிறவங்கள நம்ம என்ன பண்ணணும், இயேசுவோடு எவ்வளவு நெருங்கி வாழணும் யோசிச்சு பாருங்களேன். ஏன் நம்ம வாழ்க்கை நற்கிரியை நிறைந்த வாழ்க்கையா இருக்கணும்னா இயேசுவோடு நெருங்கி வாழ்ந்தா தாங்க முடியும், அவரை பிடிச்சுக்கிட்டா தான் முடியும். அவர் தான் ரட்சகர், அவர்கிட்ட நெருங்கி தான் நம்ம வாழ்றதுக்கு நம்ம பார்க்கணும். இதுல பாக்குற ஒரு காரியம், பரிசுத்தமா வாழ்றது எவ்வளவு நியாயமான காரியம்னு பாருங்க. வாலிபபுரா இருக்கிறவங்க, வயசானமா இருக்கிறவங்க யோசிச்சு பாருங்க, பரிசுத்தமா வாழ்றது எவ்வளவு நியாயமானது, ஒழுங்கானது, சேஃபானது. ரகசியம்னு சொல்லிக்கிட்டு ரகசியத்துல ஒரு பூனை கண்ணை மூடிக்கிட்டு பால குடிச்சா யாருக்கும் தெரியாதுன்னு ரகசிய பாவத்துக்காகவா இன்னும் ரட்சிக்கப்படாம இருக்கிறது, எவ்வளவு முட்டாள்தனம். ஒரு நாள் அது வெட்ட வெளிச்சமா ஆகப்போதே, எவ்வளவு கேவலமா ஆகும். ரகசிய பாவம்ன்றதே ஒண்ணுமே இல்லையே, யோசிச்சு பாருங்களேன். ரகசியம்ன்றது ஒண்ணும் இல்லைங்க, எல்லா ரகசியம் கடவுளுக்கு பரிபூர்ணமா அண்ட சராசரத்துக்கும் தெரிப்படுத்துகிற ஒரு நாள் வரப்போகுது. எல்லா அசுத்தமும் எல்லா ஃப்ராடும் இச்சைகளும் பொறாம விரோதம் பாவ ஆசைகள் எல்லாமே வெளிப்பட்டு நான் யாருன்னு ஒரு நாள் தெரிகிற ஒரு நாள் வரப்போகுது. ஆகவே ரகசியத்துக்காக நம்ம ஓடக்கூடாது, ஆண்டவர் எல்லாம் பார்க்கிறார். அதனால ரகசியத்தை எல்லாம் விட்டு பரிசுத்தமா வாழ நாடணும், உள்ளாந்திர வாழ்க்கையில பரிசுத்தமா வாழ நாடணும். அது ரொம்ப ரொம்ப யோசிக்கணும். உட்காந்து தனியா ஒரு நேரம் உட்காந்து யோசிங்க, உங்க வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. கடவுள் வந்து அது வந்து நோ எக்ஸ்கியூஸ் ஜட்மெண்ட், அதுக்கு இன்னொரு பேர் கூட கொடுக்கலாம், சாக்கு போக்கு சொல்ல இடம் இல்லை, சாக்கு போக்கு சொல்ல இடம் இல்லைன்னு வேதம் அடிக்கடி சொல்லுது. ஆண்டவரே நான் என்ன பண்ணிட்டேன், என் சூழ்நிலை அப்படி, என்னுடைய நிலைமை அப்படி, நான் பழக்கப்படப்பட்டு போயிட்டேன், அது எனக்கு பழக்கமா மாறிடுச்சு, விட்டுருவாரா அந்த நாள்ல. நோ எக்ஸ்கியூஸ்ங்க, என்ன எக்ஸ்கியூஸ், நான் பாவி, அதை இதை இதை குடிச்சிட்டு வண்டியை ஓட்டினேன், நான் என்ன பண்ணிட்டோம், குடிச்சிருந்தேன், அதை ஒத்து விட்டுருவாரா இல்லை விட மாட்டார், எனக்கு பழகி போச்சு விடுவாரா இல்லை, நான் ஆதான் பாவத்தில் விழுந்துட்டேன் விடுவாரா. நோ, என்னானாலும் அவனவன் கிரியைக்கு, ஆதாம் இதுக்கு இல்லை அதுக்கு இல்லை, அவனவன் கிரியைக்கு தக்கதாக நியாயம் தீர்க்கிற ஒரு நாள் வரப்போகுது. ஆகவே அது குறித்து ஆண்டவர் நம்மளை டீல் பண்ண போறாரு. ஒவ்வொரு பாவத்தையும் நம்மள டீல் பண்ணும் போது அவர் அப்படி இருக்க போறாருன்னா எவ்வளவு ஞானமான காரியம். இன்னைக்கு நம்ம பாவத்தை நம்ம ஆராய்ந்து பார்த்து நம்மள டீல் பண்ணிக்கணுங்க. தன்னைத்தானே சோதித்து நியாய தீர்த்தால் அவன் நியாய தீர்ப்புக்குள்ள வரான்னு போட்டிருக்கு. நம்ம எவ்வளவு மோசமானவங்க, எவ்வளவு பாவிங்க, உள்ளாந்தரத்துல எவ்வளவு மாயமானவ இருக்குது, நம்மளையே வெறுத்து அருவறுக்கிற அளவுக்கு நம்ம பாவத்தை நம்ம பார்க்க கத்துக்கணுங்க. நொறுங்குண்ட இருதயமா போயிடணும். எப்படி ஆகும் நொறுங்குண்ட இருதயம், நம்ம பாவத்தை பார்க்கணும். எவ்வளவு மோசம், எவ்வளவு அசிங்கம், அவலட்சணம் பிடிச்ச மனுஷன் நமக்கு தெரியுதா, இப்படி பண்ணி பாருங்க, ஒருவேளை உங்களுக்கு தெரியலாம். நீங்க உட்காந்து ஒரு புக் எடுத்துக்கங்க, அவர் எழுதிட்டு இருக்கிறாரு, நீங்க ஒரு புக் எழுதுங்க. நீங்க செஞ்ச பாவங்க மனசுக்கு என்னன்னா வருது எல்லாத்தையும் எழுதி போடுங்க. ஒரு பக்கம் என்னன்னா செஞ்சீங்க அதெல்லாம் எழுதி போடுங்க. உட்காந்து ஒரு அவர் என்னன்னா செஞ்சீங்க அதை எழுதி போடுங்க. ரெண்டாவது என்னென்னலாம் செய்ய தவறுனீங்க, எத்தனை நாள் ஜெபம் பண்ணாம விட்டுருப்பீங்க, எத்தனை நாள் கடமை செய்யாம தவறிப்பீங்க, எவ்வளவு உங்க ஹிஸ்டரியிலாம் எவ்வளவு மனசுல வருதோ ஒரு ரெக்கார்டை நீங்க எழுதி பாருங்களா. எழுதி பாட்டு அதை ரெண்டு மூணு வாட்டி படிங்க, அதை எடுத்து கடவுள் விட்டு ஜெபம் பண்ண மனசே உடஞ்சு போற அப்பதாங்க தெரியும் நான் எவ்வளவு பெரிய அயோக்கியன், எவ்வளவு பெரிய மோசமான. நம்மள நாமளே நியாயம் தீர்த்துக்கணும், நம்மள நாமளே வெறுத்துக்கணும், நம்மள நாமளே அசிங்கம், எவ்வளவு அவலச்சனும் நம்மள பார்க்க கத்துக்கணும். நம்முடைய போர்வையெல்லாம் தூக்கி போட்டு நம்ம எவ்வளவு பயங்கரமா இருக்கிறோமேன்றத பார்க்கும் போதுதான் கிருபை கிடைக்குதுங்க நமக்கு. அப்பதாங்க ஆண்டவர் கண்ணை திறக்கிறார், அப்பதாங்க நொறுங்குண்ட இருதயம் தேடுறாரு. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, ஆனா இவனையோ நான் நோக்கி பார்க்கிறேன். எவன் நொறுங்குண்ட ஆவி தாழ்மை உள்ளவன் இருக்கிறானோ அவனைத்தான் தேடுறாரு. அவங்கிட்டத்தான் ஓடி வரப்போறார், அவனைத்தான் ஆலயமா மாத்த போறாரு, அவன் வாழ்க்கைத்தான் மாறி நற்கிரியைகள் நிறைந்த வாழ்க்கையா மாறப்போகுது. நம்ம எல்லாரும் அப்படி ஆகக்கூடாதா? உடஞ்சி இன்னைக்கு போவோமே, நம்மள நியாயம் தீர்த்துக்கிட்டு அன்னைக்கு போய் நிக்கிற பதில் எவ்வளவு ஞானமான காரியம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டோம்.